நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் கூட்டி சேர்த்த தயவுக்காக நமக்கு சோத்ரும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு 6 நாள் வேலை செய்யும்படியாகவும் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அந்த நாளிலே சபை கூடி வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். இவ்விதமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். ஆனால் அவர்கள் ஓய்வு நாளை சரியாக கை கொள்ளாதபடியினாலே பாபிலோன் ராஜா வந்து அவர்களை அழித்து போட்டான். அதே போல ஆண்டவரே, இந்த புதிய ஏற்பாட்டிலே சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி, நாளானது சமயத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேயர் 10:25 சொல்லியிருக்கிறீர். நாங்கள் சபை கூடி வர வேண்டும், ஒரு நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நீர் வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தபடினாலே உம்முடைய உயிர்த்தெழுதலை கனப்படும்படியாக நாங்கள் இந்த நேரத்திலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். ஆகாமிய கூடாரங்களை விட்டுவிட்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று தாவீது சொன்னோனமாக எங்களுடைய சொந்த வீட்டையும் எங்களுடைய சொந்த காரியங்களையும் விட்டுவிட்டு சில மணி நேரங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். மரியாள் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே என்று நீர் மார்த்தாளை பார்த்து சொன்னீர். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானதே ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே போல ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து எங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கவர்களை கை கொள்வர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை இந்த கடைசி காலத்திலே தியானிக்கும்படியாக அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு 7ஆம் தூதன் மூலமாக ஓபன் பண்ணி கொடுத்திருப்பதற்காக நமக்கு சோத்திரம். அதை கேட்கிறவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா விதமான நன்மைகளையும் இந்த வார்த்தையை கேட்பதின் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிறேன். இந்த தினத்தில் நாங்கள் கேட்க போகிற செய்தியானது உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது. அது கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டதானே அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ரகசியமாய் இருக்கிறது. அதை கேட்கும் பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குள்ளாக மாற்றும் ஆசீர்வதியும் அவங்களுடைய பிரேயரிக்வஸ்ட் எல்லாத்தையும் நீர் கிராண்ட் பண்ணுவீராக. அடியனை பலப்படுத்தி அவனுடைய வாய்ஸை கிளியர் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் விருத்த சேனம் பண்ணுவீராக. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. நீரே எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:1 வாசிக்கலாம்.
7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே.
சரி, அடுத்த வசனத்தையும் வாசி.
அவளுக்கு வருகிற ஆக்கினையே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி.
சரி, போதும். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 21:9
பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி.
சரி, போதும். இந்த வசனங்களிலே நம்ம 2 பெண்களை வாசிக்கிறோம். கடைசி கால நேரத்திலே இந்த 7ஆம் சபையின் செய்தியின் கீழ் ரெண்டு விதமான பெண்கள் இருக்கிறார்கள். முதலாவது வெளிப்படுத்தல் 17:1 ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு தூதன், ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு, பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவினால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகின்ற ஆக்கினை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆவியிலே என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் என்று அங்கே ஒரு இஸ்ரியை வாசிக்கிறோம். ஏழு கலசங்களை உடைய ஏழு தூதரில் ஒருவன், அது யாரு? பிரதர் பென்கேம். பிரதர் பென்கேம் பிறப்பதற்கு முன்னதாகவே தரிசனத்தில் யோவான் கண்டான். பிரதர் பென்கேம் எப்பொழுது பிறந்தார்? 1909 April 6 பிறந்தார். ஆனால் இது இங்கே கிபி 95-96 பிரதர் பென்கேம இதோ யோவான் பார்க்கிறான். இயேசுவுக்கு அன்பான சீசன் யோவான் பத்மதீவில தரிசனத்தில் பார்க்கிறான். அந்த ஏழு தூதர்கள், ஏழு தூதர்களையும் அவன் பார்த்தான். பவுல், இரேனிஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்கேம், ஏழு தூதர்களையும் பார்க்க, அந்த ஏழு தூதரில் ஒருவன் தான் பிரதர் பென்கேம். இவர் ஏழு கலசங்களை, கோப கலசங்களை உடையவராய் இருக்கிறார். ஏழு கோப கலசங்களை எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 16 வாசிக்கிறோம். ஏழாவது கலசத்தை உடையவர் தான் பிரதர் பென்கேம். அவர் ஏழாம் தூதன். அவர் கையில் இருக்கிற கோப கலசம் ஏழாவது கலசமாக இருக்கிறது, 7th vial. அந்த இதை உடையதான அவர் வந்து, நீ இங்கே வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. ராஜாக்கள் எல்லாம் அவளோட ஃபால்ஸ் யூனியன்ல இருக்கிறாங்க, ஆனா அவளோட வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுக்கு வருகின்ற பூமியின் குடிகளும் அவருடைய வேசித்தனத்தின் மதுவினால் வெறி கொண்டிருந்தார்களே. பூமியின் குடிகள், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அவள் ஒரு மது வைத்திருக்கிறாள், அந்த மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். அவள் கையில் ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது, கோல்டு கப் இருக்கிறது. அந்த கோல்டு கப்பில், அந்த கோல்டு கப்பில் வந்து மதுபானம் இருக்கிறது. அதான் 4:5 வாசிக்கிறோம். 4:5 வாசிக்கலாம்.
அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாக அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை
பிடித்திருக்கிறாள். கோல்டு கப் அவள் கையில இருக்கிறது. அந்த அது வந்து அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை அவள் பிடித்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 5 வாசிக்கலாம்.
மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது.
அவள் ஒரு தாயாய் இருக்கிறாள், மதராய் இருக்கிறாள். யாருக்கென்றா? வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய். பாபிலோன், த கிரேட், த மதர் ஆஃப் ஹேர்லெட்ஸ் அண்ட் அபாமினேஷன் ஆஃப் த எர்த், எல்லா விதமான பாவத்துக்கும் எல்லா விதமான அசுத்தங்களுக்கும் அவள் தாயாய் இருக்கிறாள். அவள் ஒரு பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருக்கிறாள். அவளுடைய மதுவினாலே பூமியின் குடிகள் எல்லாருமே வெறி கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மது, ரெண்டு பாவம் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்னு ஃபோர்னிகேஷன், ரெண்டாவது ட்ரங்கன்னஸ். ஃபோர்னிகேஷன் அண்ட் ட்ரங்கன்னஸ், வேசித்தனமும் மதுவும். அதனால பூமியின் குடிகள் எல்லாரும், குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பூமியின் குடிகள், ஏகப்பட்ட மக்கள், அந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமே என்று எழுதியிருக்கு. அதே 15.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம்.
ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். அதனால அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறார். எதுக்கு அடையாளமா இருக்கின்றா? திரளான மக்கள் அவள் கீழே இருக்கிறாங்க, 140 கோடிக்கு மேல இருக்கிறாங்க, திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்திருக்கிறாள். அந்த தண்ணீர் வந்து ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசை காரணமா, அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், ஜாதிகள் இருக்கிறார்கள், அநேக பாசைக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த தண்ணீரின் மேல, திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இரத்தாம்பரமும் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அவள் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு ஸ்திரீ, இது ஒரு பெண். எப்பொழுது இவள் கடைசி காலத்திலே இவள் இருக்கிறாள், இவள் எப்பொழுதுமே இருக்கிறாள். ஆனா இவளை பற்றிதான மிஸ்ட்ரி வந்து வெளிப்படவில்லை. இந்த 7 தூதன் வந்துதான் இவளை பற்றிய ரகசியத்தை யோவானுக்கு சொல்லுகிறதை பார்க்கும். யோவான் யாரு? மணவாட்டி, கடைசி கால மணவாட்டியாக இருக்கிறான். அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அதனால ரெவலேஷன் இஸ் அ புக் ஆஃப் சிம்பிள்ஸ், அது அடையாள சின்னங்களினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு அடையாள சின்னங்களினாலே எழுதப்பட்டிருக்கு. இதுல இருக்குது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் 17:18 எங்கே இருக்குது? எரேமியா 51 இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51 அதிகாரத்தில் இது எல்லாமே இருக்கு. அங்கிருந்து தான் இங்கே எழுதியிருக்கு. அதனால பழைய ஏற்பாட்டில் ஷேடோ, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சப்ஸ்டன்ஸு, இந்த கடைசி காலத்தில் ரியாலிட்டியே இருக்கு. இப்பொழுது நம்ம ரியாலிட்டியாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் அடையாளமாக பார்த்தான், நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியாக பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பெண் இருக்கிறாள், திரளான தண்ணீர்கள் மேலே இருக்கிறாள், பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அவள் ஒரு ராணியாக இருக்கிறாள். She is a queen. ராஜாக்கள் அவளோடு கூட ஃபால்ஸ் யூனியன் வைத்திருக்கிறாங்க. அவளுடைய மதுவினாலே, அவளுடைய உபதேசத்தினாலே பூமியின் குடிகள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார். அதனால அவட ட்ரங்கன்னஸ் இருக்கிறது, ஃபோனிகேஷன் இருக்கிறது, இந்த 2 மேஜர் சின் அவளத்துல இருக்கிறது. அதனால எல்லாருமே அவளோட சேர்ந்து அவளுடைய ஐக்கியத்தில் பங்கு பெற்று அவங்களும் அதனால வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெண். இங்க 7 தூதன், 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் வந்து அங்கே யோவானுக்கு அதை காண்பிக்கிறான். நம்ம இந்த கடைசி காலத்தில் யோவானாக இருக்கிறோம். பிரதர் பென்கேம் அதை காமிக்கிறார், நம்ம அதை பார்க்கிறோம். எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஆமீன். என்ன பார்க்க, எப்படி பார்க்கீங்க? ரியாலிட்டி ஃபார்மில் பார்க்குறீங்க. அவன் ஒரு அடையாளமாக சிம்பிளாக பார்த்தான். கிபி 95-96 இன்னும் கத்தோலிக்க மார்க்கமே உருவாகலை, போப்பே உருவாகலை. அது உருவாகிறதுக்கு முன்னதாகவே அவன் சிம்பலில் பார்க்கிறான். இப்போ உருவாகி உச்சகட்டத்தில் இருக்கு. நீங்கள் வந்து ரியாலிட்டி ஃபார்மாக பார்க்குறீங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலே ஆசீர்வாதம், இதை கேட்டாலும் ஆசீர்வாதம், இதில் கை கொண்டா அதிக ஆசீர்வாதம். 1:3 வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் போட்டிருக்கு. 22:7 இதை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 22:7 வாசிக்கலாம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
இதோ இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய கிருபையினாலே வெளிப்படுத்தும் விசேஷம் 1:22 22:2 இந்த இடத்துல போதிக்கப்பட்டிருக்கிறது, பல முறை போதிக்கப்பட்டிருக்கிறது. 4 ராஜ்யங்கள் ரகசியங்கள் என்ற வீடியோவில் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறது. இப்படியாக அந்த புஸ்தகத்தை நம்ம வந்து தியானிக்கிறோம், படிக்கிறோம், அதை கேட்குறோம். அதனால் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். இந்த புஸ்தகம் அநேக இடங்களிலே பிரசங்கம் பண்ணுவதில்லை, அநேகருக்கு அதை மிஸ்ட்ரி தெரியாது. அநேக கடைசி காலத்து போதகர்களுக்கும் அநேகருக்கு தெரியாது. அவ்விதமாக இருக்கும் பொழுது இங்கே நீங்க இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்க பாக்கியவான்கள். ஏனென்றால் இது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறது. அதனால ஏழாம் தூதனுடைய ஊழியத்திலே ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க. இது முதலாவது பெண் வந்து வெளிப்படுத்தல் 17 அதிகாரம், வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் அதே தூதன் தான். ஏழு வாதுகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய ஏழு தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீங்க வா, ஆட்டுக்குட்டியாண்டு மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போனான். இதையும் ஆவியில தான் கொண்டு போறான். ஆவியிலே கொண்டு போய் அந்த தூதன் வந்து யோவானுக்கு இந்த வேசியை காண்பிக்கிறான். மகா வேசின்னு பிரதர் பென்கா செய்தி கொடுத்திருக்கிறார். கிரேட் ஓர், அந்த மகா வேசியை காண்பிக்கிறான். இங்க வந்து ஒரு கற்புள்ள கன்னியை காண்பிக்கிறான். அதே தூதன் தான். ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய ஏழு தூதரில் ஒருவன் இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கு. அந்த தூதன் பிரதர் பென்கம் அவர் வந்து யோவானை வந்து ஆவியிலே கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போய் ஒரு பெரிய பர்வதத்தின் மேல் நிறுத்தி அங்கே தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பல்லவத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அந்த பெண்ணை காமிக்கிறான். ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பெண்களும் இருக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க? ஹார்வெஸ்ட் டைம்ல இருக்கிறாங்க. ஏழாம் தூதனுடைய செய்தியில இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் இந்த ரெண்டு பெண்களையும் இதை காண்பிக்கிறார், நமக்கு காண்பிக்கிறார். பாருங்க, இந்த ரெண்டு பெண்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆவியிலே கொண்டு போனான். பரிசுத்த ஆவியானவர் ஏழாம் தூதன் செய்தியின் மூலமாக நமக்கு அதை காண்பிக்கிறார். ஆமென். அதான் பழைய ஏற்பாட்டில் ஷேடோவா பார்க்கிறோம், இங்க ரியாலிட்டியில பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல நம்ம இதே மாதிரி ரெண்டு பெண்களை வாசிக்கிறோம். இந்த ரெண்டு பெண்கள் வந்து ஷேடோவா இருக்கிறாங்க, சேம் மென் தான். ஆனா அவங்க ஷேடோ, இது வந்து ரியாலிட்டி. எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம். பைபிளை இப்படி மூணா பிரிக்கணும். பழைய ஏற்பாடுல அது ஒரு நிழலாட்டமாக, ஒரு பேட்டர்னாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு சப்ஸ்டன்ஸ், அது பொருளாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ரியாலிட்டி, அது உண்மையாக இருக்கிறது. பைபிளை நம்ம இந்த மாதிரி படிக்கும் பொழுது நமக்கு பைபிள் வந்து தரவா மாறிடும். எந்த விதமான குழப்பமும் நமக்கு இருக்காது. அதனால பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு இஸ்திரி இருக்கிறாள். அந்த இஸ்திரி என்ன, அங்க அவளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்கள் 19:1-2 வாசிக்கலாம்.
எலியா செய்த எல்லாவற்றையும், அவள் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்டு செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்போது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல
சொன்னால். எலியாவின் காலத்திலே இந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்க. ஒன்னு ஜேசபெல், 19 ஜேசபெல குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். 18 எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்டான். கர்த்தரே தேவன் என்று கர்மேல் பருவத்திலே நிரூபித்து காண்பித்தான். அப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்ட உடனே ஜேசபேலுக்கு அதிக கோபம் ஏற்பட்டது. அவன் ஒரு சேலஞ்ச் பண்றான், தேவனுடைய மனுஷனை சேலஞ்ச் பண்ணுவது. தேவனுடைய மனுஷனை என்னைக்குமே சேலஞ்ச் பண்ணக்கூடாது. நல்ல பெண்கள் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. நல்ல பெண்கள் தேவனுடைய மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவார்கள். தேவனுடைய மனுஷன் சொல்றத கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க. பொல்லாத பெண்கள் வந்து ஜேசபேல் என்ன செய்யும், சேலஞ்சு பண்ணும். அவர் எனக்கு என் காலடியில் வரணும், அவர் வந்து ஏண்ட வந்து சரண் அடையணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த கெட்ட பெண்கள் ஜேசபேல். அதாவது ஜாசபல் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். பாகாத்தீக தேசிகளெல்லாம் கொன்று போட்டான் என்று சொல்லி அவள் அதை கேள்விப்படும் பொழுது, நாளைக்கு இந்நேரத்தில் எலியாத்தால் அவன் மேலே அவன் சரீரத்து மேலே இருக்கக்கூடாது, அப்படி நான் செய்யலைன்னா என்று அவள் சவால் விடுகிற தன்னுடைய தேவர்கள் மேல் சவால் விடுகிறாள். பாருங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு பெண் பாருங்க. இதுதான் எலியாவின் காலத்தில் இருந்த அந்த பொல்லாத பெண். இவள் தான் அந்த 17 வெளிப்படுத்தல் 17 இருக்கா. இது ஷேடா, அது ரியாலிட்டி. இன்னொரு நல்ல பெண் இருக்கிறா. அந்த நல்ல பெண்ணை வந்து நம்ம 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு
விறகுகளை பொறுக்கிறேன். அதனால இங்கே சாரிபாத் ஊருக்கு போகும்பொழுது ஒலிமுக வாசல் அண்டையிலே ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அந்த பெண் சாரிபாத் ஊர் விதவை, த வீடோ ஆஃப் சாரிபாத் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த வீடோ ஆஃப் சாரிபாத் வந்து அவங்க ரெண்டு விறகு பெருக்கிறார், நிறைய பொருட்களை ரெண்டே விறகு தான். ஏன்னா கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அவளும் அவன் மகனும் செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வீடோ ஆஃப் சாரிபாத் இஸ் அ டைப் ஆஃப் பிரைடுங்க தலைப்பில் செய்தியை கொடுத்துருக்கிறேன். 1000 பேருக்கு மேலே அந்த செய்தியை கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ், கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதனால் அந்த பெண் வந்து நல்ல பெண். அந்த பெண் எலியாவின் ஊழியத்தில் இருக்கிறார். ஜாசபேலும் இருக்கிறார், சாரிபாத் ஊர்வே, ரெண்டு பெண்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாமே பைபிளில் வந்து தேவ ஞானத்தினால எழுதப்பட்டிருக்கு. அந்த மிஸ்ட்ரியை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை கேட்பது பெரிய சிலாக்கியம். எவ்வளோ பொன் பொருள் கொடுத்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது. இதனால் கிடைக்கிற பலாபலன் ரொம்ப பெருசு. நீங்கள் நித்திய காலமாக நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போகிறீங்க. உலகத்தை 1000 வருஷம் நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீங்க. உங்களுக்காக இந்த மெசேஜை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்காக ஆண்டவர் ஒரு கோல்டன் சிட்டியை வைத்திருக்கிறார், ஃபியர் சிட்டி. அது முத்து நகராக இருக்கிறது. அது வந்து இதோ அது பொற்றளம், அது பொன் வீடாக இருக்கு. 21 வாசிக்கிறாங்க, ஜீவ நதி இருக்கிறது. நம்ம வந்து சந்தோஷத்தினால நிறைந்திருப்போம், நமக்கு வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை. இந்த மெசேஜை நீங்க பிலீவ் பண்ணா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இதுக்கு நம்ம எத்தனை லைஃப் இருந்தாலும் அதுக்கு ஒப்பு கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் இலவசமாக தரார். நமக்கு கல்வாரியிலே அதை சம்பாதித்து இன்னைக்கு அந்த மிஸ்ட்ரியெல்லாம் ரிவீல் பண்ணி ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அவங்கள மகிமையில் கொண்டு சொல்லும்போது இந்த பிளஸ்ஸிங்குக்கு எதுவும் ஈடாகாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. நம்ம எவ்வளோ ஆஃபரிங் கொடுத்தாலும் ஈக்குவல் ஆகாது. ஆண்டவர் விதமாக செய்திருக்கும் பொழுது ஏதோ அந்த இந்த மிஸ்ட்ரியை நமக்கு ரிவீல் பண்ணி இருக்கிறார். இதனுடைய அருமை வந்து அநேருக்கு அது தெரியறதில்லை. அதாவது இங்கே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த பெண் வந்து எலியாவின் வார்த்தைக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணுகிறார். நீ முதலாவது எனக்கு ஒரு அடைய பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அதே அவள் செய்ய போகிறாள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பிளஸ்ஸிங்கை சொல்லுகிறார், பஞ்சகாலம் தீரு மட்டும் உன்னுடைய பானையில் மாவு குறைவதில்லை, உன்னுடைய கலசத்தில் எண்ணெய் குறைவதில்லை. எப்படி அந்த வேர்ல்டி பிளஸ்ஸிங்கும் இருக்குது, ஆவிக்குரிய எட்டர்னல் பிளஸ்ஸிங் இருக்குது. ரெண்டு ஆசீர்வாதமும் இந்த செய்தியில் இருக்கு. நீங்கள் இதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ, எப்படி வேல்யூ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களை ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய கிருபையினால நான் இந்த வேலையை அறிஞ்சுக்கிட்டேன். பவுல் அந்த வேலையை அறிந்திருந்தான். இந்த மெசேஜ் எப்படி அப்படுது? மோசஸ் அதை அறிந்திருந்தான். அதனால எதையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது. இட்ஸ் டூ கிரேட். அது மிக பெரிதாக இருக்குது. ஆண்டவர் நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அதை வச்சிருக்கிறார் என்றால் இதோ நம்ம அதை எவ்வளவாக நேசிக்க வேண்டும். இந்த பெண் அப்படியே கீழ்ப்படிந்தா, அதனால அவளும் அவளுடைய குமாரனும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவள் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். அதனால ரெண்டு பெண்கள். நம்ம கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டூ உமன் இன் த டேஸ் ஆஃப் எலஜா அண்ட் த செவன்த் ஏஞ்சல். எலியாவின் காலத்திலும் ஏழாம் தூதனின் காலத்திலும் உள்ள இரண்டு பெண்கள், எலியாவின் நாட்களிலும் ஏழாவது தூதனின் காலத்திலும் உள்ள இரு பெண்கள். அங்கே பழைய ஏற்பாடுல ரெண்டு, இங்க ரெண்டு, எல்லாம் கரெக்டா 100% மேட்ச் ஆகும். ஆண்டவர் அவிதமாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால நம்ம வந்து எங்க இருக்கிறோம், என்ன காலத்தில் இருக்கிறோம், நம்ம எங்க, நம்முடைய ஸ்தானம் எங்க இருக்குது, நம்ம யாரோடு அடையாளப்படுத்தி காண்பிக்கப்படுகிறோம், அதனால வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதுதான் மெசேஜ் உங்களுக்கு சொல்லுகிறது. அதனால என்ன பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்க போகிறது என்பதை நம்ம அறிகிறோம். அதனால அருமையான இந்த டூ மென் வந்து எலியாவின் நாட்களிலும் இருந்தால் இந்த ஏழாம் தூதனின் நாட்களிலும் அதே ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க எந்த பெண்ணா இருக்கிறீங்க? அதான் க்வெஸ்சன். டூ மென் இன் த டேஸ் ஆஃப் எலஜா அண்ட் இன் த டேஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல். அதனால இப்பொழுது நம்ம செவன்த் ஏஞ்சல் காலத்தில் இருக்கிறோம். இந்த ஏழாம் தூதன் எலியாவின் ஆவியை உடைய தூதன். இந்த தூதன்ல ரெண்டுல ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். நம்ம அந்த ஜாசபெல்லா இருக்கிறோமா, அல்லது சாரிபா தூர் விதவையா இருக்கிறோமா, அல்லது நம்ம திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்துகிற அந்த மகா வேசி, அவருடைய ஃபோர்னிகேஷன், அவருடைய ட்ரங்கன்னஸ்ல இருக்கிறோமா, அல்லது அந்த இதோ மணவாட்டியாக இருக்கிறோமா? தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேமாகிய அந்த மணவாட்டியாக நம்ம இருக்கிறோமா? ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, ஒன்று ரோம், இன்னொன்று ஜெருசலேம். நம்ம எதாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையானது, உங்களுடைய லைஃப், நீங்க வாழுகிற வாழ்க்கை அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் பைபிளில் வந்து கான்ட்ராஸ்டாக தான் எழுதியிருக்கிறார். த லா ஆஃப் கான்ட்ராஸ்டாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா எப்படின்னா, ஒன்று இருந்தனா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும். இப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக தான் பைபிள் ஃபுல்லாகவே எழுதப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒன்லி பாசிட்டிவே பார்க்கக்கூடாது, அல்லது ஒன்லி நெகட்டிவே பார்க்கக்கூடாது. ரெண்டையும் பார்த்து நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதனால நீ இப்படி போனேன்னா இது, அப்படி போனா அப்படி, நீ தெரிந்து கொள்றது உன்னுடைய பொறுப்பு. இப்படி பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். இது தேவ ஞானம். அதனால ரெண்டையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் பொழுது, அல்லது ஒரு பாச தவறு செய்வார் என்று வைத்து கொண்டா, எல்லாருமே அப்படிதான், கிறிஸ்தவங்கனாலே அப்படிதான், ஊழியக்காரங்கனாலே அப்படிதானே, அந்த நெகட்டிவை பார்த்து எல்லாத்தையும் ஒன்று போல மனுஷன் சொல்லியிருப்பான். அதனால நான் யாரையும் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லிடுவான். இவன் நெகட்டிவை பார்க்கறான். அதே சமயத்தில் உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, உண்மையான பிலிவர்ஸ் இருக்கிறாங்க. அவன் ஒரு கான்ட்ராஸ்டா வச்சிருக்கிறார். இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். நம்ம சூஸ் பண்றது எதுன்னு பார்க்கணும். அந்த பைபிளே முழுசும் அப்படிதான் எழுதியிருக்கு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படிதான் எழுதியிருக்கு. அதனால நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, ஜீவ விருட்சத்தையும் இருக்கிறது. ரெண்டு விருட்சமும் இருக்கிறது, ஒன்னு மரணம், இன்னொன்னு ஜீவன். நீ சூஸ் பண்ணிக்க அப்படின்னு ஆடாம் எவாளுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரிதான் நல்ல வழி இருக்கு, கெட்ட வழி இருக்கிறது. யூதாஸ் காரியத்து இருக்கிறான், பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சன் ஆப் காடா இருக்கிறார், இவன் சன் ஆப் பெரடிஷன் கேட்டின் மகனா இருக்கிறார். ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம யாராவது ஒருத்தரை அடையாளப்படுத்தி தான் காமிக்கணும். அதே போல பைபிள் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது. இங்க மோசஸ் இருக்கிறான், ராமசிஸ் இருக்கிறான், யோசேப்பை அறியாத பார்வன் ராமசிஸ், இதோ மோசஸ் வந்து அவன் தேவனுடைய தீர்க்க தரிசி. ரெண்டு பேரும் ஒரே அரண்மனையில் தான் இருக்கிறாங்க. ஏதோ சோலமன் இருக்கிறா, அப்சலம் இருக்கிறா, இப்படி பைபிள்ல நிறைய சொல்லலாம். பைபிள் ஃபுல்லாவே அப்படி இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், ஏதோ ஒன்ன பார்த்துட்டு அப்படியே சொல்லிடக்கூடாது. அதே போல என்னன்னா, ஒரு நல்ல இதை பார்த்துட்டு எல்லாமே கிறிஸ்தவங்க எல்லாம் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிடக்கூடாது. அங்கேயும் பாவன விசுவாசி இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சூஸ் பண்ணது அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, அது எலியாவின் ஊழியத்திலையும் இருக்குது, ஏழாம் தூதனுடைய ஊழியத்திலையும் இந்த காலத்தில் இருக்கிறது. நம்ம வந்து எப்படி நம்முடைய கேரக்டர் ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறது என்பதை பார்க்க வேண்டும். பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு நல்ல பெண்ணை வந்து நாலு கெட்ட பெண்கள் உறுதிப்படுத்துறாங்களாம். நாலு கெட்ட பெண்கள் இருந்தால் தான் ஒரு நல்ல பெண் யாருன்னு தெரியுமா. அதனால அந்த கெட்ட பெண்ணை பார்க்கும் பொழுது, நாலு கெட்ட பெண்களை பார்க்கும் பொழுது, இந்த பொண்ணு அப்படி கிடையாது, இது வந்து கற்புள்ள பெண்ணு, நல்ல பெண்ணு, அன்பான பொண்ணு, தாழ்மையான பொண்ணு, கீழ்ப்படிதலான பொண்ணு, இது வந்து அதை மாதிரி கிடையாது அப்படின்னு அந்த பெண்கள் தான் இந்த பெண்ணை உறுதிப்படுத்துறாங்களாம். அதனால அது அவசியமாக இருக்குது. வெயிலில் போனாதான் நிழல் அருமை தெரியும் அப்படிங்கிறாங்க. பகல் என்ன செய்து இருக்கும் பொழுது வெளிச்சம் இருக்கு, இரவுன்னு அதுக்கு கான்ட்ராஸ்டா இரவு இருக்கு, இரவு இருளாக இருக்கிறது. இருள் வந்து நல்லதல்ல, வெளிச்சம் இன்பமாக இருக்கிறது, நல்லதா இருக்கிறது. ஆண்டவர் பகலையும் அங்க இரவையும் ரெண்டையும் வச்சிருக்கிறார். அந்த இருளை பார்த்தாதான் நமக்கு பகலுடைய அருமை தெரியும். இப்படி பைபிள் ஃபுல்லாவே கான்ட்ராஸ்டா தான் இருக்கு. அதே போல ரெண்டு பெண்கள் வந்து அங்க இருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த கடைசி காலத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். அதனால ரெண்டையும் பார்த்து நம்ம எங்க அடையாளப்படுத்தப்படுகிறோம், இதை கவனிச்சா நீங்க வந்து ராப்சர்ல பங்கு பெறுவீங்க, அல்லது நீங்க வஞ்சிக்கப்படுவீர்கள். You will be deceived by the devil. பிசாசு உங்களை வஞ்சித்து போடுவோம். அதான் சிலர் முட்டாள்தனமா பேசுவாங்க. ஏதாவது ஒரு கிறிஸ்தவன் சரியில்லைனா கிறிஸ்தவங்களே அப்படிதான்றான். ஒரேடியா அவனுக்கு அதை டிசைன்மெண்ட் பண்ண தெரியல, எல்லாரையும் கெட்ட லிஸ்ட்ல சேர்த்துருவான். அதனால இங்க தொடர்ந்து நம்ம பிரசங்கத்தை கேட்கலாம். There are two women in the book of Revelation. வெளிப்படுத்த விஷயத்தில் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்கள். That woman who ruleth over the kings of the earth. உலகத்தின் ராஜாக்கள் மேலே ராஜ்யபாரம் பண்ணுகிறாள். அடுத்த பெண், the next woman is the lamb's wife. அவள் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக இருக்கிறாள். ரெண்டு பேருமே அவங்களுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்குது. இது ரகசிய மகா பாபிலோன். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. நம்முடைய நெற்றியில தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியிலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய போர்கட்ல இத தேவனுடைய நாமம் இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. ஆனால் அவள் வந்து வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய், மதர் என்று அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த டேஸ் ஆஃப் எலஜா தேர் வர் டூ உமன். எலியாவின் நாட்களிலேயே ரெண்டு பெண்கள் இருந்தார்கள். ஒன்னு விடோ ஆஃப் சாரி பாத். அவள் என்ன செய்கிறாள்? விடோ ஆஃப் சாரி பாத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ரிசீவ்டு எலஜாஸ் பேட். அவளுக்கு நல்ல குவாலிபிகேஷன், எலியாவினுடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். எலியா என்ன விசுவாசத்தில் இருந்தானோ அதே விசுவாசத்தில் அவள் வந்தாள். Came up into the same faith that Elijah had. அதே போல நம்முடைய எலஜா பிரதர் பென்கன் அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டோம். சாபனங்களை அதை ஏற்றுக்கொள்ளலை, நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு இருந்த அதே ஃபெய்த்தில் நம்ம வந்திருக்கிறோம். இதோ அவர் வந்து என்ன சொன்னால், அவர் ஃபெய்த்தில் நம்ம வந்து அந்த அவரை நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அற்புதம் நடந்தது. அவள் என்ன செய்தாள், மாவையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணாள் என்று பிரதர் பென்கன் சொல்கிறார். She knew how to mix the meal and the oil. மாவையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணுறது, யூதர்கள் அவ்விதமாக அப்பம் செய்வார்கள், ஆயிலை மாவோடு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்பவும் சிலர் அவ்விதமாக தான் செய்கிறாங்க. சிலர் வந்து மிக்ஸ் பண்ணாமல் ஆயில் போடுவாங்க. ஆனால் இவ வந்து ஆயிலையும் அந்த மாவையும் மிக்ஸ் பண்ணுறான். மாவு வந்து இது வேர்டு, ஆயில் வந்து என்னது ஸ்பிரிட். நம்ம வெறும் வார்த்தை இன்டலெக்சுவல் நாலேஜ் மட்டும் கிடையாது, நம்ம ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வேர்டு வந்து அனாயிண்டட் வேர்டாக இருக்கிறது. வெறும் வேர்ட் அல்ல, வெறும் இன்டெலிஜென்ஸ் அல்ல, இதோ நம்ம ஸ்பிரிட் ஃபில்டு நம்ம அனாயிண்டட் வேர்டை நம்ம பெற்றிருக்கிறோம். அதான் வந்து அவள் அவ்விதமாக செய்தாள். அவளுக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியும். ரெண்டு விறகு என்று சொல்லும் பொழுது சிலுவையில் ரெண்டு கட்டாக இருக்கிறது, ஒன்று இப்படி குறுக்கன்னு ஒன்று நெடுக்க இருக்கு. அதே போல் அது சிலுவை எதை குறிக்கிறது, சாக்ரிஃபைஸ், செல்ஃப் சாக்ரிஃபைஸ், தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது, செல்ஃப் சாக்ரிஃபைஸ். சிலுவையிலே நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம். அதனால் ஒரு கட்டையை எப்படி வச்சு, இன்னொரு கட்டையை எப்படி வச்சு, அந்த ரெண்டுக்கு மத்தியில் தான் அந்த ஃபயர் அங்கே வரும். அந்த ஃபயரில் வந்து அப்பமானது அங்கே உருவாகிறது. 2:6 She had the mystery of self-sacrifice. She brought the 2:6 அதன் பின்பு என்ன செய்றார், அங்கே வந்து அப்பம் உருவாகிறது, ஜீவ அப்பம் உருவாகிறது. நான் சொல்ற வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டுமல்ல, அது இது அனாயிண்டட் வேர்டா இருக்கு. இந்த அனாயிண்டட் வேர்டில் நம்ம செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆயிலும் மாவும் மிக்ஸ் பண்ணி பின்பு அடுப்பில் வைக்கணும். அங்கே ரெண்டு விறகு அந்த ஃபயரில் வைக்கும் பொழுது அதான் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் நம்ம சிலுவையில் அறையப்படும் பொழுது, செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அந்த அப்பம் வந்து உருவாகிறது. அந்த மாவை என்ன அந்த தட்டி அங்கே இங்கே போடும் பொழுது அது ஜீவ அப்பமாக உருவாகிறது. அதனால் அது ஜீவ அப்பம் உருவாகும் பொழுது ஃபெமைனில் அங்கே பஞ்சகாலத்தில் இருக்கிறாங்க, அது நம்முடைய உயிரை பாதுகாக்குது. அதை சாப்பிட்டனால ஜீவிக்க முடியும். அந்த அப்பம் உருவானது அதனால் அவளும் அவளுடைய மகனும் எலியா தீர்க்க தரிசியும் எல்லாரும் பஞ்சகாலத்தில் சாகாதபடி உயிரோடு இருந்தது அந்த விதவை தயாரித்த அந்த அப்பத்தினால். அதை சாப்பிட்டு அவங்க உயிரோடு இருந்தாங்க. எல்லாம் கடந்த நல்லா ரெண்டு வாரத்து முன்னால் பிரசங்க முன்னால் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவளை வந்து காப்பாற்றினது அவன்தான், அவனை காப்பாற்றினது அவள் தான். சாரி பார்த்து ஊர் விதைகிட்ட போய் தான் அவன் உயிரோடு இருந்தான், அங்கே போகலன்னா அவன் செத்து போயிருப்பான். ஆண்டவர் அவனை வந்து சாரி பார்த்து ஊர் விதவையை பராமரிக்கும்படியாக அங்கே போக சொன்னார். அதனால் சாரி பார்த்து ஊர் விதவையை சந்தித்ததுனால, அவள் வார்த்தை விசுவாசித்ததுனால, அவள் எலியா தீர்க்க தரிசி ஏற்றுக்கொண்டனால அவங்க தினமும் சாப்பிட்டுக்கிட்டு உயிரோடு இருந்தாங்க. பஞ்சகாலம் தீரும் மட்டும் அவனை உயிரோடு பாதுகாத்தது இந்த விதவை தான். அதே நேரத்தில் அவளை உயிரோடு பாதுகாத்தது இந்த எலஜா தான். எலியாவுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தனால தான் அவளும் உயிரோடு பாதுகாக்கப்பட்டாள். அந்த எலியாவால் இவளுக்கு பாதுகாக்கப்படுகிறார், இவளால் எலியா பாதுகாக்கப்படுகிறார். அதே போல் இன்னைக்கு நம்மளால வார்த்தை ஜீவிக்கிறது. நீங்களும் நானும் ஒரு கூட்டமான மக்கள் இந்த உலகத்தை இல்லை அந்த பிரைடு வார்த்தையை விசுவாசிப்பதனால, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை விசுவாசிப்பதனால இது ஜீவிக்கிறது. அந்த வார்த்தையினால, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுனால நீங்க ஜீவிக்கிறீங்க. ஒருவரால் ஒருவர் ஜீவிப்பது. இந்த அப்பம் நம்மை ஆதரிக்கிறது, இந்த மெசேஜ் நம்மளை வந்து ஜீவிக்க வைக்கிறது, அல்லது நம்ம ஆத்மா செத்து போகும். பாருங்க, இந்த பெண்ணு எவ்வளவு பிளஸ்ஸிங்கா மாறியிருக்கா. இவளுக்கு எவ்வளவு வார்த்தை கீழ்ப்படிஞ்சனால எவ்வளவு பிளஸ்ஸிங் வந்தது. இவளுக்கு என்னச்சாது, இவ எப்படி பிளஸ்ஸிங்கா மாறி இருக்கா. நம்ம ஆசீர்வாதமாயிருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கணும், மற்றவங்களுக்கு இடரலாகவோ உபத்திரவமாகவோ இருக்கக்கூடாது. இத வந்து இப்போ எலியாவுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள். எலியா வார்த்தைக்கு கீழ்ப்படினால இவளுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இதுதான் இந்த கடைசி கால மனவாட்டியினுடைய இது கேரக்டர். அதுதான் அவ்விதமான ஒரு மனவாட்டியா நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவ்விதமான மக்களாய் இருப்போம் என்றால் நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவோம். ஆமென். அவ்விதமான விசுவாசியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம வந்து அந்த ஜேசபெல் போல இருக்கக்கூடாது. ஜேசபெல் தேவனுடைய ஊழியக்காரனை சேலஞ்ச் பண்ணுகிறார். ஊழியக்காரனை சேலஞ்ச் பண்றது, அவர் வந்து என்கிட்ட பேசணும், அப்பதான் நான் பேசுவேன். அவர் வந்து என்கிட்ட வந்து சரணடு, நான் போயிட்டு என்னுடைய தவற ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட ஒப்புறவாகன அந்த நினைப்பு வராது. அதான் ஜேசபெல் ஸ்பிரிட். ஜேசபெல் ஸ்பிரிட் வந்து தேவனுடைய மனுஷனை சேலஞ்ச் பண்ணுவது. நான் என் தவற ஒத்துக்கிட மாட்டேன், அவர் வந்து எனக்கிட்ட சரணடையணும். எலியா வந்து சரணடையணும், நான் வந்து அவனை சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றது. பாருங்க, எவ்வளவு பயம் இல்லை பாத்தீங்களா. தேவ பயம் இல்லை, தேவனுடைய மனுஷனுக்கு பயம் இல்லை. தேவனுடைய மனுஷனையே அவள் சேலஞ்ச் பண்ணுகிறாள். அவள் வந்து ராணியாக இருக்கிறாள். இவள் ஒரு சாதாரண பெண், இந்த சாரிபாத்தூர் விதவை. ஆனா ஜேசபெல் வந்து ராணியா இருக்கிறா. அவள் வந்து தன் கணவன் மேல டாமினேட் பண்ணுகிறாள். ஃபிமேல் டாமினேஷன் இஸ் கர்ஸ் டு தி வேர்ல்ட். சில பெண்கள் வந்து தங்களுடைய வீட்டிலேயே டாமினேட் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்ணுவாங்க, ராணி ஆட்டும் நினைப்பாங்க, தங்களை ராணி ஆட்டும். ஜேசபெல் தன் ஒரு ராணியாக இருக்கிறாள். அவள் ஆகாப டாமினேட் பண்றா, இஸ்ரேல் அனைத்தையும் டாமினேட் பண்ணி எல்லாரையும் அங்க ஜேசபெல் மார்க்கத்துக்கு வழி நடத்துகிறார். அதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. ஆயிலும் உன்னிடத்தில் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என் இஸ்ரியானவள், என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் அவர்களை வஞ்சித்து அவர்களை வந்து என்ன 20 வசனத்தை வாசிக்கிறார்.
உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல்
என்னும் ஸ்திரியானவள்
என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவளை
புசிக்கவும் இருக்கிறது. வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் அவளுக்கு போதனை செய்து
அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்,
அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று தியத்தியராஜ சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நான் அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். 1000 வருஷம் தவணை கொடுக்கிறார் தியத்தியராஜ சபைக்கு. ஆனாலும் அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அவள் தன்னுடைய டாக்டரினை விடமாட்டா, தன்னுடைய வேசித்தனத்தை விடமாட்டாள். ஆகையால் நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்களையும் அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் மிகுந்த உபத்திரத்தை தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அங்க ஜேசபெல் என்று இஸ்ரியானவள் இருக்கிறார். இங்க இருக்க ஜேசபெல் அங்க வெளிப்படுத்தும் விஷயத்துல இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது வெளிப்படுத்தும் விஷயத்துல இருக்கிறார். இதே பாவம் தான் அங்க இருக்கு. இந்த எலியா தேவனுடைய மனுஷன், அந்த தேவனுடைய மனுஷன் 7 தூதன் அதை சேலஞ்சு பண்ணுகிறார், சவால் விடுகிறார். அந்த சவால் நிறைவேறிச்சா? அந்த சவால் நிறைவேறல. ஆண்டவர் அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அந்த எலியாவை பலப்படுத்தி எலியாவை பாதுகாத்து, பின்பு அவன் எலியாவே ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், நேரடியாக சொல்கிறான், நீ இந்த வேலை பண்ணுறதுனால உன்னுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் அப்படிங்கிறான். 21:23 நாய்களுடைய ஆகாரமா மாறும், உன்னுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும். அதுக்கு பிறகு சொல்ல நீ அங்க ஆண்டவர் நேரம் ஆகாபை சந்தித்து அவனை குறித்தும் அவனுடைய மனைவியை குறித்தும் அங்கே சொல்லுகிறான். ஆகாபை பார்த்து உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கினது போல உன்னுடைய ரத்தத்தையும் நக்கும், உன் மனைவியாகிய இயேசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று அங்கே சொல்லுகிறான். ஆனால் பார்த்த ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால், இந்த இயேசபேல் அவனை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அங்கே 2 ராஜாக்கள் 2 வரும் பொழுது மேலே எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அக்கினிமயமான ரதங்கள் வந்தது, சுழல் காற்றிலே ஆண்டவர் வந்து எலஜாவை மேலே எடுத்துக்கொண்டார். இப்போ இயேசபேல் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் ராப்சர் வரும், இந்த 2 பெண்கள் காட்சியிலே தோன்றும் பொழுது ராப்சர் வரும். இப்போ ஜேசபேல் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது, ஆண்டவர் அவளை அங்கே மேலே எடுத்து, அதே போல் அந்த மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்வார். ஜேசபேல வந்து நாய்கள் அவருடைய மாம்சத்தை தின்னும், ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கும். இதோ அவங்களுக்கு கண்டமினேஷன், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். ஆனால் எலஜாவை ஆண்டவர் மேலே எடுத்துக்கொண்டார். இல்லை, சாத்தான் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது, எங்கே தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் இன்னொரு வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு செல்கிறார். அதுதான் ராப்சர். இதுதான் முடிவு, கடைசியில் முடிவு. நமக்கு பைபிளில் திஷ்டாந்தமாக அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, ஒரு டைம்ஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் பேட்டர்னாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், நம்ம அதை விசுவாசிக்கணும், இந்த பிரசங்கத்தை விசுவாசிக்கணும். விசுவாசித்து இதை ஜெபத்தில் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும், நம்ம லைஃபை டெடிகேட் பண்ணணும், நம்ம லைஃபை அந்த வார்த்தைக்கு என்று இயேசுக்கு என்று சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினா நமக்கு பெரிய பிளஸிங், பணத்தினால வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஜஸ்ட் ஒபே த வேர்ட், நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிதுனால அவ்வளோ ஆசீர்வாதம். வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, அதுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அது ஜேசபெல்லா இருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட், கிரேட் ஜட்ஜ்மெண்ட் வரும், பெரிய நியாய தீர்ப்பு வரும். அழிவு அப்போ மிக மோசமாக இருக்கும், ஆசீர்வாதமும் மிக அதிகமாக இருக்கும். ஆமென். எப்படி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, இது வரைக்கும் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்க போகுது. காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து அது அவமாக போகாது, விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அந்த வேத வசனம் நிறைவேறும். அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க அதை விசுவாசிப்பாங்க. அதனால இப்பொழுது நம்ம எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினாலே கல்வாரி டாபர்னாக்கள் ஊழியம் அது எவ்வளோ சோதனைகளை சந்தித்து வந்திருக்கிறது. நான் எவ்வளோ சோதனைகளை சந்தித்திருக்கிறேன், ஆனால் இந்த வார்த்தைக்காக நான் இத்தனை வருஷமாக நிற்கிறேன், நீங்களும் வார்த்தைக்காக நிற்கிறீங்க. இது கடினமான உபதேசம். நான் காம்ப்ரமைசிங்காக ஊழியம் செய்யலாம், உங்களை பிரியப்படுத்தி நான் ஊழியம் செய்யலாம், ஆனால் எனக்குள்ள அவிதமான ஆவியை ஆண்டவர் தரல. எனக்கு வைராக்கியமான ஆவியை தந்திருக்கிறார் தேவனுடைய. எனக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவி வைராக்கியமான ஆவியாக இருக்கிறது, அது காம்ப்ரமைசிங் ஆகாது, உலகத்தோடு காம்ப்ரமைசிங் ஆகாது. அப்படி நான் ஈஸியாக போகலாம். நான் நினச்சேன் இன்னைக்கு கூட என் வழியை மாற்றிக்கிடலாம், நீங்கள் நினச்சா கூட இன்னைக்கு கூட அவங்க வழியை மாற்றிக்கிடலாம், ஆனால் நம்ம வழியை மாற்ற மாட்டோம். அல்லேலூயா. முடிவறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது இப்பொழுது நம்ம 5th ஸ்டேஜ் வந்திருக்கிறோம், இதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ் இல்லை. இந்த சைக்கிள் முடிவடைகிறது, வித்தை போடுறோம், வித்தை போட்டு முளைக்குது, அது பிறகு ரெண்டு இலையை விடுது, பிறகு தண்டு வருது, பின்பு கதிர் வருகிறது, அதன் பின்பு உமி வருகிறது, அதுக்கு பிறகு அரிசி உள்ள ஃபார்ம் ஆகுது, வித்து முத்துகிறது. அறுவடை செய்யும் பொழுது இத என்ன செய்யறால், அந்த த்ரஷிங் ஃப்ளோருக்கு போய் அங்கே சக்கில் இருந்து அது பிரிக்கப்படுகிறது, பதர்ல இருந்து பிரிக்கப்பட்டு அது களஞ்சியத்தில் போய் சேர்க்கப்படும் பொழுது அந்த சைக்கிள் இஸ் க்ளோஸ்ட் ஃபினிஷ்டு. அதே போல ஆண்டவர் ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறார். அப்படியே அது ஏழு சபை காலமா வந்து அது என்ன செய்யறது என்றால், கடைசியில் அது அங்க ரேப்சர் வரும் பொழுது அந்த சைக்கிள் பினிஷ் ஆகுது. இப்போ நம்ம வந்து பினிஷிங் டைம்ல வந்திருக்கோம். இப்போ நம்ம த்ரெஸ்ஸிங் ஃபுளோர்ல வந்திருக்கிறோம். கேர்னல்ல சேர்க்கப்படுவது தான் ரேப்சர் ஆயிருக்கு. அந்த சைக்கிள் ஆரம்பிச்சு அப்படியே வருது. அதே போல இந்த ஊழியம் வந்து ஆரம்பிச்சு அது அப்படியே வந்து இப்போ பெர்ஃபெக்ஷன் ஃபிஃப்த் ஸ்டேஜில் வந்திருக்கு. என்ன இவர் வந்து தன்னைத்தானே பெருசா சொல்லிக்கிடுறாரு? நான் உள்ளத ஃபேக்டை சொல்றேன், ஆண்டவர் செய்கிற காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் எப்படி செய்தாருங்கிறத பின்னோக்கி பார்க்கிறேன். பின்னோக்கி பார்த்து எப்படி நம்மளை கொண்டு வந்தாரு, இப்போ எங்கே இருக்கிறோம், பெர்ஃபெக்ஷனில் வரணும். அப்படி வரும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த காரியம், இந்த ஊழியத்தில் பார்த்த காரியம், நம்ம வந்து சோபர மார்க்கமாக இருக்கும் பொழுது சிலர் வந்தாங்க. அப்பொழுது அவங்க அதில் இருக்கு, நம்ம சாபர்லேருந்து நான் வார்த்தைக்கு வரும் பொழுது அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் அவங்களால பெற முடியல, அவங்க விலகி போயிருந்தாங்க. பிறகு என்ன, அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க உள்ள வர்றாங்க. எப்படி சொல்றாங்க, இதை கவனிச்சு பாருங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சாபனத்திலிருந்து பெந்தேகாசல இருந்து நம்ம இப்படி வரும் பொழுது, வார்த்தைக்கு வரும் பொழுது, அங்கு பொழுது அந்த வார்த்தையை விசுவாசிக்காதவங்க சபை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட நியூ சோல்ஸ் வரும். அதன் பின்பு நம்ம பாற்று வேலேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது இதில் வர முடியாதவங்க ரிஜெக்ட் பண்ணுறவங்க போயிடுவாங்க. அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு நியமிக்கப்பட்டவங்க உள்ளே வருவாங்க. இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்லேருந்து பெர்ஃபெக்ஷன் போகும் பொழுது இந்த வெளிச்சம் ரொம்ப பிரைட்டான வெளிச்சம், இது மெர்க்குரி லைட். இது ரொம்ப பிரைட்டா இருக்கும் பொழுது சிலரால இந்த பிரைட்டான லைட்ல வர முடியாது, அவங்க டிபார்ட் ஆயிடுவாங்க. ஏன் இவங்க சபைக்கு வரல, ஏன் இவங்க இப்படி போறாங்க, இந்த வெளிச்சத்துக்குன்னு நியமிக்கப்படாங்க. ஆனா இந்த வெளிச்சத்துக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க, அவங்களும் ஆண்டவர் கொண்டு வருவார். உடனே நடக்காது, ஆனா நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்லா ஒவ்வொரு வெளிச்சத்துக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஜான் வெஸ்லி வரும்பொழுது வெளிச்சம் அதிகமா இருந்தது, லூத்தர்ல இருக்கவங்க அந்த விட்ட வர முடியல. அதுக்கு பிறகு என்ன, பெந்தேகோஸ்தல் வரும்பொழுது அங்க என்ன சொன்னால், வெஸ்லி காலத்தை வெஸ்லி மெசேஜ்ல இருந்தவங்க நிறைய பேர் உள்ள இங்க வர முடியல, ஆனா அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க வந்தாங்க. அதே போல பென்காம் வரும்பொழுது வெளிச்சம் அதிகம், இந்த பெந்தேகோஸ்தல் பீப்புள் அதுல வர முடியல. ஆனா நீங்களும் நானும் வந்திருக்கோம். அதே போலதான் அது குளோபல் லெவல்ல நடக்குது, இது வந்து சர்ச் லெவல்ல நடக்கு. இப்பொழுது நான் என்னைக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் ஃபிஃப்த் ஸ்டேஜ் சொன்னனோ அதுல இருந்து என்ன சொன்னா, இது அதுக்குன்னு நினைக்கப்படாதவங்க அப்படியே ஒன் பை ஒன்னா டிபார்ட் ஆவாங்க, அவங்க விலகுவாங்க. இது அதுக்குன்னு நினைக்கப்பட்டவங்க உள்ள வருவாங்க, இது அவங்க ரேப்சர்ல போய். இது ஒரு ஸ்டேஜ் சைக்கிள் முடிவடைஞ்சிரும். கோதுமையை களஞ்சத்துல சேர்த்த பிறகு இன்னொரு ஸ்டேஜ் கிடையாது, அது பினிஷிங் ஸ்டேஜ். இந்த பினிஷிங் ஸ்டேஜ்லையும் பதர்கள் அந்த ஷக் என்ன செய்யும் என்றால் அப்படியே டிபார்ட்டட் ஆகும். காத்து வீசும் பொழுது அது தூற்று காலத்துல காத்து வீசும் பொழுது அது அப்படியே அவங்களை வெளியே கொண்டு போயிடும். அந்த காத்து அவங்கள அடிச்சுக்கிட்டு வெளியே கொண்டு போயிடும். ஆனால் சீடு என்ன செய்யும் என்றால் அந்த கோதுமையானது அப்படியே கீழே விழும், அது காத்தடிச்சாலும் போவாது, எவ்வளவு காத்தடிச்சாலும் அது போவாது. அது என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஸ்டாண்ட் பண்ணும். இதுதான் நமக்கு இயற்கையானது சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு அதை சொல்லுகிறது. ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, எலியா காலத்திலையும் இருந்தாங்க, இதை வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அது இருக்கிறாங்க. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அந்த பெண்ணை டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். இப்பொழுது நீங்களும் நானும் ஹார்வெஸ்ட் சீசன்ல வந்திருக்கிறோம். சாத்தான் வந்து கடைசி காலத்தில் முழு உலகத்தையும் வஞ்சித்து போடுவான். Satan has in the last days he is going to deceive the whole world. பூமியின் குடிகள் எல்லாரும் அந்த வேசித்தனமாகிய மதுவை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They can't buy and sell except they have the mark of the beast. கடைசி நேரத்தில் மிருகத்தின் முத்திரையை தரிக்காத பட்சத்தில் கொள்ளவும் விற்கவும் முடியாது. பிசாசானவன் இந்த ஜனங்களுடைய கண்களை குறுராக்கி வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறையில் சிலுவையில் அறைகிறார்கள். அப்பொழுது சத்தியமானது யூதர்களுக்கு போயிடும், பிரஜாதிகள் தந்து யூதர்களுக்கு போயிடும், ராப்சர் வரும், அதுக்கு பின்பு அது யூதர்களுக்கு போயிடும். இப்போ அவங்க காத்திருக்கிறாங்க, தங்களுடைய தேசத்தில் காத்திருக்கிறாங்க. பின்பு ஆட்டாமிக் பாம்பு வந்து என்ன செய்யும் என்றால் உலகம் வந்து அது சுட்டரிக்கப்படும். இப்பொழுது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பாம்பு விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. அமெரிக்கா ட்ரம்ப்பு என்ன செய்கிறாரு, அவர் சேலஞ்சு பண்ணுறாரு. அவங்க ட்ரம்ப்பை கொலை செய்யலான்னு நினைக்கிறாங்க ஈரான். அப்படி செய்யுன்னு அப்படி என்னை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஈரானே இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஒரு மணி நேரத்தில் ஈரானை அழிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அவ்வளோ உச்சகட்டத்தில் இருக்கு. நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சென்னையில் இருக்க நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ என்ன ஆட்சி நடக்குது அதுதான் தெரியும். ஆனால் உலகத்தில் என்ன நடக்குது, பயங்கரமாக யுத்தத்தில் இருக்கு. உலகம் இன்னைக்கு பயங்கர யுத்தத்தில் இருக்கு. கடைசியில் நியூக்ளியர் வார் வந்து எல்லாமே அழிஞ்சு போகும். அப்பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அதான் ரேப்சர் ரொம்ப சமீபமாக இருக்குது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். அதனால் எலியா காலத்துக்கு பிறகு அந்த இஸ்ரேல் இருந்து அழிஞ்சு போச்சு. 10 கோத்திரம் அழிஞ்சு போச்சு. அந்த சல்மனாசர் அவன் வந்து அசீரிய ராஜா சல்மனாசர் வந்து என்ன செய்தான் என்றால் 10 கோத்திரத்தையும் அழிஞ்சு போட்டான். இஸ்ரேல் நாடு ஒழிஞ்சு போச்சு. யூதா இருக்கு, அதனால் ரெண்டு ராஜ்யம், ஒன்று யூதா இன்னொன்று இஸ்ரேல். இது 10, அது ரெண்டு கோத்திரம் அது இருக்குது. இது முன்னக்குட்டி அழிஞ்சு போச்சு. ஏனென்றால் எலஜா மெசேஜ அந்த இஸ்ரேல் 10 கோத்திரங்களும் புறக்கணித்தது. அதே போல சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆப்ரஹாமுக்கு வந்தது. மனுஷகுமாருடைய ஊழியம் ஆப்ரஹாமுக்கு வந்தது. 19 அதிகாரத்தில் சோதோம் குமாரா அழிஞ்சு போச்சு. The Gentile world burnt with fire. ஆண்டவர் வந்து அக்கினியினாலே சோதோம் குமாரவை அழித்து போட்டார். அதே போல ஜோஷுவா கமிஷன் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த எமோரியருடைய அக்கிரமம் இப்பொழுது நிறைவாயிருக்கிறது. ஆதியாகமம் 15:16 எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. யோசுவா காலத்தில் அது நிறைவாயிச்சு. கானானியர்கள் அசுத்தமான பாவத்தை செய்தார்கள். சோதோமின் மக்களைப் போல அவங்களும் பாவிகளாக மாறினார்கள். பாவம் உச்ச கட்டத்தில் போயிடுச்சு. அதனால ஆண்டவர் அந்த கானான் தேசத்தில் இருந்த 7 ஜாதிகளை அழிச்சு போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். அதே போல மோசே வந்து அவன் வரும்பொழுது அந்த எகிப்தில் வரும்பொழுது 10 பாதுகளை கொண்டிருந்தான். பின்பு பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அங்கே செவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். அப்பொழுது எகித்து வல்லரசா இருந்தது. இன்னைக்கு அது வல்லரசு கிடையாது. இன்னைக்கு அது ஒரு புவர் கண்ட்ரி தான். அதுக்கு பிறகு எகித்து ஒரு காலம் எழும்பவில்லை. எகித்து அழிஞ்சு போனது எப்பொழுது, மோசைக்கு பிறகு. அதே போல தான் இதை என்ன செய்திருந்தால் இந்த உலகம் இந்த இதை எருசலேம் யூதா கோத்திரம் வந்து எரேமியா காலத்துக்கு பிறகு அங்கே நேபுகாத் நேச்சார் வந்து அழிச்சு போட்டான். அதே போல நம்ம இன்னைக்கு பார்க்கிற உலகம் 7 தூதனுடைய மெசேஜை கேட்கிறது. இந்த 7 தூதனுடைய மெசேஜுக்கு பிறகு இந்த முழு உலகமும் அழிஞ்சு போகும். பார்த்தீங்களா எத்தனை டைப்ஸ், எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்கு. 2-3 காரியங்களால ஒரு காரியம் உறுதிப்படுது. ஆனாலும் இந்த ஒரு மெசேஜ் வரும் பொழுது, ஒரு ப்ராபெட் வரும் பொழுது, அந்த ப்ராபெட்டை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, அந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அழிவு நிச்சயம். இப்போ முழு உலகமும் வார்த்தையை புறக்கணித்ததுனாலே இந்த முழு உலகமும் அழிஞ்சு போகும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மேல எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த உலகத்தை அழிச்சு போடுவார். ஆமென். இதெல்லாம் டிஸ்ட்ரக்ஷனுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்பொழுது இந்த இது வந்து ஜோஷுவா கமிஷன் இந்த ஊழியத்தில் இருக்கிறது. இந்த ஊழியத்தில் வந்து எண்டிங் ஆஃப் ஜென்டைல் டெஸ்பென்சன், பிரஜாதிகள் உலகம் அழிவது இந்த மெசேஜில் இருக்கிறது. இதை நமக்கு ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், ப்ராமிஸ் ஆஃப் பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஹார்வெஸ்ட் சீசன்ல இருக்கிறோம், அறுவடை நேரத்தில் இருக்கிறோம். இந்த 16 அதிகாரத்தில் 7 கோப கலசங்கள் எழுதிருக்கு. கோப கலசம் எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. The vial speak of judgment. உலகத்தின் முடிவுதான் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் அறுவடை நேரம் என்றால் உலகத்தின் முடிவாய் இருக்கிறது. அதனால அறுவடை நேரத்தில் டேர்ஸ் களைகளை என்ன செய்வாங்க, கட்டாக கட்டி அதை பண்டல்ஸா கட்டி அக்கினால சுட்டரிப்பாங்க. கோதுமையானது த்ரெஷிங் ஃப்ளோருக்கு போய் அங்க சுத்திகரிக்கப்பட்டு பின்பு களஞ்சியத்தில் அது சேர்க்கப்படும். அதே போலதான் இன்னைக்கு களைகள் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, சாபனங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, டயர்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு, இன்னும் சுட்டரிக்கப்படலை. இதை களஞ்சியத்தில் சேர்த்த பிறகுதான் சுட்டரிக்கணும். இது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுக்கும் த்ரெஷிங் ஃப்ளோர். நம்ம இன்னைக்கு த்ரெஷிங் ஃப்ளோர்ல வந்திருக்கிறோம். இந்த கல்வரி சாபனாக்கள் ஒரு த்ரெஷிங் ஃப்ளோர் ஆயிருக்குது. இங்க வந்து இது பிரித்தெடுக்கப்படும். இங்க பிரிச்சு எடுத்து அதுக்கு பிறகு ஆண்டவர் களஞ்சியத்தில் கொண்டு சொல்ல, த்ரெஷிங் ஃப்ளோர் வராம பிரித்தெடுக்கப்பட முடியாது. வயல் வந்து உலகமாய் இருக்கிறது, ஃபீல்டு வந்து வேர்ல்டு. அதில் களையும் வளருது, கோதுமையும் வளருது. இப்போ களையை பண்டலாக கட்டின பிறகு கோதுமை வந்து த்ரெஷிங் ஃப்ளோருக்கு வந்து அங்கே சுத்திகரிக்கப்பட்டு பின்பு அது களஞ்சியத்தில் சேர்த்த பிறகு களையை வந்து சுட்டரிப்பாங்க, உலகத்தை சுட்டரிப்பாங்க. உலகம் சுட்டரிக்கப்பட வேண்டிய நேரத்தில் நம்ம இப்பொழுது வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அருவறுப்புகளுக்காக யார் யார் வந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய நெற்றியில முத்திரை போடப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 9:4 அவங்க பரிசுத்தாவியாகிய முத்திரை பெற்றிருக்காங்க. நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஆமென். ஜனங்களுக்காக நம்ம பரிதாபப்படுகிறோம். என்ன இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, இவ்வளவு உலகம் அவங்களுக்குள்ள இருக்குது, இவ்வளவு அவிசுவாசம் இருக்குது, வார்த்தையை மதிக்கிறது இல்லையே அப்படின்னு நம்ம அவங்களுக்காக வேதனைப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஆவியை நமக்கு ஊத்தி இருக்கிறார். நம்ம நெற்றியில முத்திரை போட்டிருக்கிறார், பசுத்தாவி இங்க முத்திரை போட்டிருக்கிறார். நம்ம தப்பிச்சுக்கிடுவோம், உலகம் அழி. எருசலேம் அழியும் பொழுது கிறிஸ்தவங்க தப்பிச்சிட்டாங்க, யூதர்கள் அழிந்தார்கள். தைட்டஸ் வந்து அழிக்கும் பொழுது அவங்க இயேசு சொன்னார், எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது நீங்க உடனே ஓடி போயிருங்க, வயல்ல இருக்கவன் வீட்டுக்கு வராத, நேரா ஓடிப்போ. அந்த பாலாக்கும் அருவறுப்பு வருகிறது. நீங்க அதை பார்க்கும் பொழுது உடனே ஓடிப்போங்க. கிறிஸ்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, ஆனா யூதர்கள் அந்த டைட்டஸ் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டா, ரத்தம் ஆறாக ஓடினது. இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் டைம். மத்தேயு 13 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த ஹார்வெஸ்ட் சைன். இது வந்து லாஸ்ட் ஜெனரேஷன், அதாவது கடைசி தலைமுறையாக இருக்கிறது. ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை வருது, ஆனால் இது கடைசி தலைமுறை. இன்னொரு தலைமுறை வரப்போறதில்லை. நம்ம பேர பிள்ளைகளை பார்க்குறோம், இன்னும் அவங்க சந்ததி ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு பெரிய சந்ததி நம்ம குடும்பத்தில் வரப்போகுது. இல்லை, இது லாஸ்ட் ஜெனரேஷன். உங்க பேர பிள்ளையில பாத்தீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு அப்படிலாம் இன்னும் ரொம்ப தலைமுறை இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. இட் இஸ் எ லாஸ்ட் ஜெனரேஷன், இட் இஸ் எ ஹார்வெஸ்ட் டைம். 17:1 வாசிக்கலாம்.
7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே.
The kings of the earth have committed fornication. And the inhabitants of the earth have been made drunk with the wine of her fornication. Kings of the earth, 10 நாடுகள் ஐரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே அதுக்கு ஹோலி ரோமன் எம்பையர் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்போ NATO நேட்டோ என்று சொல்லப்பட்டிருக்கு. உக்ரைன் வந்து நேட்டோவில் சேர்ந்ததுனால தான் ரஷ்யா வந்து சண்டையை ஆரம்பிச்சு. காரணம் என்ன, நீ ஏன் நேட்டோவில் சேர்ந்தா, நீ நேட்டோவில் சேரக்கூடாது, அப்போ நேட்டோவில் நான் சேருவேன் அப்படின்னு உக்ரைன் செலன்ஸ்கி சொன்னதுனால தான் யுத்தம் இன்னும் முடியாமல் இருக்கு. ஒரு 4 வருஷம் போல ஆகுது, இன்னும் யுத்தம் முடியலை. என்ன ஒரே காரணம், நேட்டோ. அன்னைக்கு ஹோலி அண்ட் ரோமன் எம்பையர், 10 நாடுகள் ரோமன் எம்பையரில் இருந்து, பின்பு அது தனித்தனி நாடாக மாறிச்சு. ரோமாபுரி அவங்களை ஆளுகை செய்தது. இங்கே ஒரு ஏஞ்சல் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறார், அழிவுக்கு முன்னதாக அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அறிவிக்கிறார். இந்த ரோமாபுரியானது அக்கினினாலே சுட்டரிக்கப்படும். வாடிகன் பட்டணம் 1 மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். ரஷ்யா ஒரு ஆட்டம் பாம்பை டிராப் பண்ணும் பொழுது வாடிகன் பட்டணம், தலை சிறந்த பட்டணம், 1 மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். மார்க் ஆஃப் த பீஸ்ட் இங்கே செய்தியில் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவை நம்ம 7வது தரிசனத்தை அமெரிக்காவை நான் திரும்பி பார்த்தேன், ஒரே இடிபாடுகளும் புகைக்காடுமாயிருந்தது. ஒரு ஜீவனுள்ள சிருஷ்டி அங்கே இல்லை. முற்றிலும் அமெரிக்கா அழியும். ரஷ்யா ஆட்டம் பாம்பை போட்டு அமெரிக்காவை அழித்து போடும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அழிஞ்சு போகும். அது ஆகாபு, இது ஜேசபெல். அந்த எலியா ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் விரோதமாக ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னான். அதே தான் இந்த எலியா, கடைசி காலத்தில் வந்த எலியா. எலிஜா என்ன செய்கிறார் என்றால், ஆகாப் அமெரிக்கா, ஜேசபெல் வாடிகன், ரெண்டுக்கு விரோதமாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறார். அது அழிய போகுது. அதனால நீங்க அதை விட்டு வெளியே வாங்க. என் ஜனங்களே, அவளுக்கு நேரிடும் பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையிலே அகப்படாதபடிக்கு நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். மை சில்ட்ரன் கம் அவுட் ஆஃப் பாபிலோன். நீங்க அதை விட்டு வெளியே வாங்கன்னு நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் த உமன் எக்ஸிஸ்டட் ஆல் த டைம், நவ் ஷி இஸ் கோயிங் டு பி ஜட்ஜ்டு. அவள் எப்பொழுதுமே இருக்கிறாள், அந்த பெண் இருக்கிறாள், ஜேசபெல் இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துட்டு, நீங்க அதில் மாட்டாதபடி அவளை விட்டு வெளியே வாருங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோனை வந்து டேனியல் சொன்னான். தெக்கேல் உபார்சின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், தேவன் உன்னுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுத்து விட்டார் என்று அவன் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுகிறான். தானியேல் பாபிலோனுக்கு விரோதமாக சொல்றான். பழைய ஏற்பாட்டில் பாபிலோன், அது நேச்சுரல் பாபிலோன். புதிய ஏற்பாட்டில் மிஸ்ட்ரி பாபிலோன், பாபிலோன் ரகசியம். இது வந்து ஆவிக்குரிய பாபிலோனா இருக்கு, அதை விட இது பெரிய ராஜ்யம். அந்த பாபிலோன் வந்து 10 நாடுகளை ஆளுகை செய்தது, அந்த ரோமாபுரி. ஆனால் இப்பொழுது இருக்கிற பாபிலோன், மிஸ்ரி பாபிலோன், உலகம் முழுசும் இருக்கு. எல்லாத்துக்கும் சிங்கிள் ஹெட் போப்பு தான். அதனால ஒரு சிங்கிள் மேனுடைய ஹெட்ஷிப்பில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் மிக பெரிதாக, அந்த நேச்சுரல் பாபிலோனை விட இந்த ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் மிக பெரிதா. அன்னைக்கு டேனியல் ஜட்ஜ்மெண்ட் சொன்னான், அதே போல இன்னைக்கு பிரதர் பென்காம் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறார். அவளுக்கு வருகிற ஆக்கினை ஏ உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவியிலே என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க எப்படி மேட்ச் ஆகுது. பாருங்க அங்க டேனியல், இங்க வந்து பென்கேன். பூமியின் ராஜாக்கள் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள். She takes them by deception. அவள் வந்து வஞ்சித்திருக்கிறாள், எல்லாரையுமே வஞ்சித்திருக்கிறாள். இந்த ஏஞ்சல் வந்து, இந்த கடைசி கால தூதன் வந்து அவளுடைய ஏமாற்று வேலையை என்ன சொல்றா, அன்கவர் பண்ணியிருக்கிறான், முகத்திரையை வந்து கிழித்திருக்கிறான். அதனால நீங்க அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். He is the one who uncovered her. எந்த ஊழியக்காரனும் சொல்லல, பிரதர் பென்காம் வந்துதான் இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் எப்படி அழிய போகுது, என்பதை நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். ஆமீன். அதனால உலகம், இந்த ஃபீல்டு வந்து உலகமாய் இருக்கிறது. இதோ அந்த இந்த உலகத்தில் தௌசண்ட் தௌசண்ட் டினாமினேஷன் அங்கே இருக்கிறது. எல்லாத்துக்குமே தாய் வந்து இந்த பாபிலோனாக இருக்கிறது. அதனால் அந்த இயேசபேலுக்கு வந்து கண்மை தீட்டி கொண்டு அவள் வந்து அங்கே ஜன்னல் வழியாக அவள் யகூபை எட்டி பார்க்கிறாள். யகூ வந்து என்ன சொல்லுகிறான், அங்கே கத்துடைய பட்சத்தில் நிற்பவங்கள் யார்? ரெண்டு பேர் எட்டி பார்க்குறாங்க. அவளை வந்து கீழே தள்ளி விடுங்க. அவளை தலைகீழே தள்ளி விடும் பொழுது மாடியில் இருந்து அவள் கீழே விழுந்து இதோடைய ரத்தம் அங்கே தெரித்தது. அவள் வந்து மரித்து போனாள். சாப்பிட்டுட்டு வந்து அவளை அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா நாய்கள் அதை சாப்பிட்டு விட்டது. எலியா சொன்ன தீக்க தரிசனம் நிறைவேறியது. இதுதான் ஜேசபேலுடைய முடிவு. ஆண்டவர் அங்கே ஜெகுவை வச்சிருந்தார், இங்கே ரஷ்யாவை வச்சிருக்கிறார். இந்த ரஷ்யா வந்து என்ன செய்யுது, அமெரிக்கா ரொம்ப வாலாட்டுது, இந்த வாடிகனும் வாலாட்டுது. அதனால ரெண்டு மேலையும் குண்டை போட்டு வச்சிருப்பாங்க. ரஷ்யாவில் தான் இப்போ அதிக அணுகுண்டு இருக்கு. அமெரிக்காவை விட ரஷ்யாவில் தான் அணுகுண்டுகள் அதிகம் இருக்கு. ஆர்சனல் ஆஃப் ஆட்டம் பாம்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. அங்கே ரொம்ப நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்த இப்ப நாள் வரைக்கும் பயன்படுத்தாம தான் அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அதை பயன்படுத்துவாங்க. வேத வாக்கியம் நிறைவேறும். ஒன்று ராஜாக்கள் 21:23, நாய்கள் இயேசபேலுடைய மாம்சத்தை தின்னும் என்று சொன்னோனமாக அது நிறைவேறும். இப்பொழுது இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் வந்து ஆட்டம் பாம் வந்து ஒரு மணி நேரத்தில் அது அழிஞ்சு போகும் என்பதை 18:10, 16:19 மூணு வசனத்திலையும் ஒரு நாளிகையிலே அவள் பாழாய் போனாள் என்று சொல்லப்பட்டு. அந்த மூணு வசனத்திலையும் ஒரு நாளிகை என்றால் இங்கிலீஷில் 1 hour போட்டிருக்கு. ஒரு மணி நேரத்தில் அந்த பட்டணம் வந்து அழிஞ்சு போகும். அதனால 2 women இருக்கிறாங்க. இந்த ஏஞ்சல் மல்கியா 4:5-6, வெளிப்படுத்தல் 10:6-7 சொல்லப்பட்ட அந்த 7வது தூதன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு சொல்லுகிறார். யோவானை பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? 6வது வசனம் வெளிப்படுத்தல் 17:6
அந்த ஸ்திரீ பரிசுத்தமான ரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்போது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதா இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன்.
சரி, அவன் வந்து ஆச்சரியப்படுகிறான். இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து, ரத்தாம்பரம் சிவப்பாடை வந்து ஆபிசியல் கலர் ஆஃப் வாடிகன். வாடிகனுடைய பட்டணம் வந்து சிவப்பாடை ரத்தாம்பரம். அவங்க ஆபீஷியல் கலர் அதுதான். ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து, பொன்னினாலும் ரத்னங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகாபாபிலோன் பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவறுப்புக்கும் தாய் என்ன நாம அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அந்த இஸ்ரி பசுத்தமான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியினுடைய ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கதை கண்டேன். அவள் வெறியில இருக்கா, குடிச்சா வெறி வரும். அதனால அவள் அந்த டாக்டரின்ல வெறி கொண்டிருக்கிறாள். அவள் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்போ தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? ஆச்சரியப்பட கொண்ட இவ்வளவு வந்து ராணி ஆட்டு இருக்கா, இவா ரத்தத்தால வெறி கொண்டிருக்காள. பரிசுத்தவான்கள் 6 கோடி 80 லட்சம் பேரை கொலை பண்ணி இருக்கிறா. இந்த பரிசுத்தவான்கள் ரத்தத்தால வெறி கொண்டிருக்கா. அவளை பார்த்து நான் ஆச்சரியப்பேன். நீ ஏன் ஆச்சரியப்படுகிற? இந்த இஸ்ரேலுடைய ரகத்தையும் 7 தலைகளை 10 கொம்புகளை உடையதா இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தூதன் யாரு? தட் ஏஞ்சல் இஸ் பிரதர் பென்கர். அதனால் அவர் சொல்லுகிறார், அந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். The woman that will drunken the whole earth. முழு உலகத்தையும் அவள் குடியில கொண்டு, she got a cup and gold cup in her hand. அவள் கையில பொற்பாத்திரத்தை அவள் பிடித்திருக்கிறாள். ஜனங்களை எல்லாரையும் வெறியில கொண்டிருக்கிறாள். இதுதான் இப்பொழுது நடக்கிறது. தாய் இல்லாமல் எப்படி பிள்ளை வந்துச்சு? நீங்கள் ரொம்ப கத்தோலிக்காரன்ட்ட பேசி பாருங்க, நீங்கள் மாதாவை கும்பிடக்கூடாது, பைபிளில் மாதாவை கும்பிடுறது சொல்லப்படலை, ஏசு கிறிஸ்துவ தான் நீங்கள் வழிபடணும், நீங்கள் மாதா சிலையை வைக்கக்கூடாது, மாதாவை கும்பிடக்கூடாது. தாய் இல்லாமல் எப்படி பிள்ளை வந்துச்சு? அவன் அப்படி தான் சொல்லுவான், எல்லாருக்கும் அவங்க சொல்லி கொடுத்தது தான், தாய் இல்லாமல் பிள்ளை எப்படி வந்துச்சு? அதனால் தாயை கும்பிடதான் செய்யும். சில வழிபாடு வேண்டாம், ஊதுபத்தி வேண்டாம், ஜபமாலை வேண்டாம், இதெல்லாம் வந்து அஞ்ஞான மார்க்கம், சொன்ன கேட்கவே மாட்டாங்க, அவங்க உபதேசத்தில் வெறி கொண்டிருக்கிறாங்க. அங்கேருந்து திருத்துவத்தை இந்த ப்ரோட்டஸ்டன்ட்காரங்களும் இந்த பெந்தகோசக்காரங்களும் பெற்றிருக்கிறாங்க, இவங்க அதுக்கு மேலே வெறி பிடிச்சவங்க. அவங்ககிட்ட திருத்துவம் தவறுன்னு பேசி பாருங்க, அவங்க போடுற சத்தம் அதுக்கு மேலே இருக்கும். எல்லா பூமியின் குடிகளை அவ வெறி கொள்ள வச்சிருக்கிறா, அவங்களுக்கு அதுல வெறி இருக்கும். எப்படி குடிச்சா ஒருத்தனுக்கு வெறி வருதோ அதே மாதிரி இது வந்து ட்ரங்கன்னஸ்ல இருக்காங்க. ஃபோனிகேஷன், ஃபால்ஸ் யூனியன், அவங்களுக்கு ஃபால்ஸ் யூனியன் இருக்கு, ட்ரங்கன்னஸ் இருக்கு. இந்த இஸ்ரி அதையெல்லாம் அவ செஞ்சிருக்கிறா. அபாமினேஷன், எல்லா அபாமினேஷனும் அங்க இருக்கிறது. இதை என்ன செஞ்சால், யூ சீ ஹிம் கமிங். இப்பொழுது இதே நேரத்தில் இதை நம்ம மனுஷகுமாரன் வருகிறது நம்ம பார்க்கணும். ஆமென். இந்த ரெண்டு பெண்களும் இருக்கிறாங்க, ஜேசபெல் இருக்கிறா, அவள் வெறி கொண்டிருக்கிறாள். இது அந்த நேரத்தில் தான், இந்த கடைசி நேரத்தில் தான் கர்த்தர் வந்து மேகத்தில் வந்திருக்கிறார். பின்பு மனுஷகுமாரன் ஆலயம் வானத்திலே காணப்படும். அவர் மகிமையோடு மிகுந்த வல்லமையோடு கூட வானத்தில் இருந்து இறங்குறதை பார்ப்பீர்கள். வெளிப்படுத்த லூக்கா 21:27-28 வாசிக்கலாம்.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
இதோ இதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஜேசபெல் காட்சியில் இருக்கிறாள், சாரிபாத்தூர் விதவியும் இருக்கிறாள். எலியாவை என்ன சென்றால் ஆண்டவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நமக்கு ராப்சர் வர வேண்டிய நேரம். உங்களுடைய மீட்பு, உங்களுடைய சரீர மீட்பு, சோல் மீட்கப்பட்டாகிவிட்டது, சரீர மீட்பு நமக்கு வரப்போகிறது. அதனால இப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடு கூட மேகத்தில் வருவதை நீங்கள் காண்பீர்கள். இவைகளை சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால் உங்கள் தலையை நிமிர்ந்து பாருங்கள் என்று சொன்னவங்க செவன் சீல் மேகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிகாஸ் இட் வாஸ் அண்டர் த ஃபோர் சீல். நீங்க ஃபோர் சீல் இருக்கீங்க, ஈகிள் அனாய்டிங்ல இருக்கிறீங்க. இந்த ஃபோர் சீல் டைம்ல செவன் சீல் வருது. பைபிள் வந்து பாட புஸ்தகம் கிடையாது. இதை வந்து ஆவிக்குரிய பிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். It was under the fourth seal, the seventh seal mystery is taking place. நாலாம் முத்திரையின் காலத்தில் தான் இந்த ஏழாம் முத்திரையினுடைய வெளிப்பாடு வருகிறது. The seventh seal mystery is taking place under the fourth seal. இந்த நாலாம் முத்திரையின் காலத்தில் தான் என்ன செய்து இங்கே ஏழாம் முத்திரையானது கர்த்தர் கமிங் ஆஃப் த லார்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீல் வந்து சிங்கம், அது முதல் மூணு சபை காலங்கள். கொலம்போ வந்து ஆக்ஸு காளை. மற்ற என்ன செய்தால் லூத்தர் வெஸ்லி பெண்டகாசல் வந்து மேன் ஏஜ். இப்போ நீங்க போர் சீல் ஈகிள் இருக்கிறீங்க, இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன். இது பெண்டகாசல் ஏஜ் முடிஞ்சு விட்டது, நம்ம ஹார்வெஸ்ட் சீசன்ல இருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய மனுஷகுமாரன் வருகை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருகிறார், ஒரு சபையை கரைதர இல்லாத பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருகிறார். நம்ம அந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறோம். இந்த வெளிச்சத்துக்கு நீ நியமிக்கப்பட்டவங்க இங்க வருவாங்க, இந்த வெளிச்சத்துக்கு நியமிக்கப்படாதவங்க இந்த சபையை விட்டு போவாங்க. இந்த வெளிச்சம் கம்மியா இருந்தா அவங்க நிலைச்சு நிக்க முடியும், வெளிச்சம் அதிகமா இருந்தா அதுக்குன்னு நியமிக்கப்படாதவங்க இங்க இருக்க முடியாது. இதுதான் ஆண்டவருடைய பிரமாணமாக இருக்கிறது. அதனால இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. நம்ம செவன் சீல் விஷயம்ல இருக்கிறோம், ஃபோர் சீல்ல தான் அந்த செவன் சீல் வந்து ரெவலேஷன் அங்கே வருகிறது. அந்த காலத்துல தான் அது வருகிறது. நம்ம ஐந்தாம் முத்திரையின் காலத்துல இல்லை. ஐந்தாம் முத்திரை காலத்துல மக்லோன் கிலியோன் எலிமெலேக் இவங்க எல்லாரும் மரிச்சு போனாங்க. அவங்க பலிபீடத்தின் கீழ் இருக்க ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். 144,000 பேர் நகோமி, நகோமி இன்னும் மீட்கப்படல, ஆனா ரூத் ஆண்டவர் காட்சியில கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே காட்சியில இருக்கு. பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்மாக்கள் 5 மக்லோன் கிலியோன் எலிமிலேக் 3 பேரும் மரிச்சு போனாங்க. அவங்க 5th seal இருக்கிறாங்க. 6th seal வந்து 146,000 பேர் மறிக்கப்படுவாங்க. நம்ம 4th seal அண்ட் 7th seal இருக்கும். இந்த 4th seal டைம்ல தான் மனுஷகுமாரன் வருகை வந்திருக்கு. எல்லாம் பாருங்க, எல்லா முத்திரையும் நமக்கு கிளியரா இருக்கு. 1 to 7 முத்திரை கிளியரா இருக்கு. சந்தேகமே கிடையாது நம்ம எங்க இருக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். அதனால இந்த உமன் என்ன செய்கிறாள் என்றால், அந்த அந்த ஒயின்ல வந்து போதைப் பொருட்களை சேர்த்து அது ஜனங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து இன்டாக்சிகேட்டட் வெறியில இருக்கிறாங்க. கலைகள் வந்து எங்க கட்டப்படுகிறது, எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட், சேஸ் பீங் பண்டில் இன் தி எக்யூமெனிக்கல் மூவ். இப்பொழுது அவங்க ஊழியக்காரங்க கூட்டணி எல்லாருமே இணையிறாங்க. இத எல்லா சாபனங்களும் இணைகிறது. எல்லாமே திருத்துவத்தின் கீழே இணைஞ்சி கத்தோலிக்க மார்க்கத்தோடு அது வந்து சேரும் பொழுது சாத்தான் will be enthroned as God. சாத்தான் வந்து தேவனாக அவன் வந்து சிங்காசனம் எடுப்பான். அவன் தேவன் ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான். 2 நாள்ல வாசி. இந்த 2 சேரும் பொழுது எல்லா சாபனங்களுக்கும் கத்தோலிக்க மார்க்கத்தோடு சேரும் பொழுது சாத்தான் வந்து உலகத்தை ஆளுகை செய்வான். அவன் தன்னை தேவனாக காண்பிப்பான். சாத்தான் will be enthroned as God. இப்பொழுது 2 women இருக்கிறாங்க, ஜேசபெல் அண்ட் லாம்ஸ் வைஃப். ஆட்டுக்குட்டியாண்ட மனைவி அந்த ஜேசபெல் ரெண்டுமே காட்சியிலே இருக்கிறது. The tares are bent under the 6th seal. 6 முத்திரையின் போது களைகள் வந்து சுட்டரிக்கப்படும். The wheat under 7th seal. நீங்க இன்னைக்கு 7 seal வந்து goes into the garner. நீங்க களஞ்சியத்துக்கு போவீங்க. அதனால நீங்க 7th seal வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவங்க 6 முத்திரையின் காலத்தில் உபத்திரவ காலத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டும். எவ்வளோ கரெக்டாக இருக்கு. நமக்கு சத்தியம் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க. அதனால 6 முத்திரையின் காலத்துல ஆட்டம் பாம்பு வரும். ஆட்டம் பாம்பு வந்து என்ன செய்யும், டிஸ்ட்ராய் த சர்ச்சஸ் ரிஜெக்டட் த மெசேஜ். இதோ வார்த்தையை புறக்கணித்த எல்லார் மேலையும் அது வரும். எல்லார் மேலையும் அது வரும். எரேமியா 51:7 அவள் பொற்பாத்திரத்தை கையில பிடித்திருக்கிறாள். உலகம் எல்லாமே இன்னைக்கு மேடா போச்சு, இன்சானிட்டியில போச்சு, பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. உலகம் பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. அதனால ஓபனிங் ஆஃப் த டைமென்ஷன், 5 முத்திரை நம்ம வெளிப்படுத்தல் 9:5 பின்பு வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளக்குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாளக்குழியை திறந்தான். அப்பொழுது பெருஞ்சூளையைப் போல புகையானது அந்த குழியிலிருந்து எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அப்படி என்று 9 வாசிக்கிறோம். அதனால பாதாளக்குழியா இருக்கிறது திறக்கப்பட்டது. அந்த கீ அவனுக்கு பாதாளக்குழியின் கீ திறவுகோல் அவனுக்கு கொடுக்க. அந்த பாதாளக்குழியின் திறவுகோல் தான் சயின்ஸ், விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானமானது 4th dimension அந்த பாதாளக்குழியாக திறந்து என்ன செய்யுது, பாதாளத்தில் இருக்க ஆத்மாக்கள் 4th dimension மூலமும் இப்பொழுது இன்டர்நெட் ஓபன் ஆகியிருக்கிறது. எல்லாமே செல்போன்ல பார்க்கலாம். வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் ஆபீஸுக்கு வரேன்னா வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்க. எல்லாமே வீட்டில இருந்தே செய்யலாம். என்ன, ஆன்லைன் மூலமா. இப்போ பிஸ்னஸ் எல்லாம் ஆன்லைன் மூலமா நடக்குது. எல்லா ஒர்க்கும் ஆன்லைன் மூலமா நடக்கு. அதனால பாருங்க இப்பொழுது பாதாளம் திறந்திருக்கிறது. இப்போ இந்த வேர்ல்ட் இஸ் உலகம் முழுசு நீங்க பார்க்கும் பொழுது பிசாசின் ஆவிகள் நிறைஞ்சிருக்கு. பிசாசின் ஆவிகள் எல்லா பாவத்தையும் கொண்டிருக்கு, எல்லா அருவறுப்புகளையும் கொண்டிருக்கு. உலகத்தின் மக்கள் இப்பொழுது ரொம்ப வாய் பேசுவாங்க, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்விதமான ஒரு காலம் அந்த காலத்தை போல கிடையாது. அந்த காலத்தில் பாவம் குறைவு, ஜனங்களுக்கு நல்ல கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஞானம் பேசுவாங்க, யாரையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. ஒன்லி எலெக்டட் பீப்புள் தான் வார்த்தைக்கு வர முடியும், மற்ற யாரும் வர முடியாது. அதனால பாருங்க பாதாள குழி திறக்கப்பட்டு அது நாலாம் பரிமாணத்தின் மூலமாக அந்த அசுத்தாவிகள் மனுஷங்களுடைய இதயத்தை பிடித்திருக்கு. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குது, அது வந்து நீங்க அதன் மூலமா உலகத்தில் இருக்க எல்லா பாதாள காட்சிகளையும் பார்க்கலாம், எல்லா பாவத்தையும் செய்யலாம். அது வந்து உங்களை பாவத்துக்கு கொண்டு செல்லும். நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, ஆனால் தீமைக்கு எதுவாக தான் அது அதிகமாக கிரியை செய்யும். The whole world has come to insane age. அதனால உலகம் எல்லாம் இன்னைக்கு பைத்தியம் பிடித்திருக்கு. An insane condition. What is bringing the insanity? எப்படி இந்த இன்சானிட்டி வந்தது? மனநிலை ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஓப்பனிங் ஆஃப் த ஃபோர்த் டைமென்ஷன் ஃபார் த மைண்ட் ஏஜ். இதை திறந்த உடனே, பாதாள குழி திறக்கப்பட்ட உடனே அதில் இருக்கிற அசுத்தாவிகள் ஓவர் ஃப்ளோ ஆகிவிட்டது. அது ஃபோர்த் டைமென்ஷன் மூலமாக, அது இன்டர்நெட் மூலமாக எல்லாருடைய மனசுக்கு அது வந்துட்டு. அதனால பூமியின் குடிகள் எல்லாரும் இன்னைக்கு வெறி கொண்டிருக்கிறார். அதனால ஜனங்களுக்கு என்னென்னா ஃபேஷனாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. எல்லாம் இன்டர்நெட்டை பார்த்து தான் ஃபேஷன். சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா உயிர், அதனால ஸ்போர்ட்ஸ் பைத்தியம் பிடிச்சிருக்கு. சிலருக்கு வந்து புகழ் பெறணும், நம்ம உலகத்தில் புகழ் பெறணும் சொல்லி அந்த ஃபேன் வந்து அந்த கிரேசி அந்த பைத்தியத்தில் இருக்கிறாங்க. இதோ இன்னும் அநேகர் வந்து பல காரியங்களில் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார். அதனால இது ஒரு பைத்தியம். இதுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இந்த பைத்தியம் பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கணும்னு சொல்லி நிறைய என்ன செய்யணும்னா அழகு சாதனங்களை வாங்கி பணத்தை நிறைய செலவழித்து அங்கே வந்து அதிகமாக வர்ணம் தீட்டிக் கொள்வது, இது எல்லாமே ஒரு பைத்தியம். இப்படியாக உலகம் வந்து இன்னைக்கு பைத்தியத்தில் இருக்கிறது. பலவிதமான பைத்தியம் அந்த உலகத்தின் மக்களுக்கு இருக்கிறது. இவ்விதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாங்க? இந்த தேர்ட்ஸில் இருக்கிறது டிசையர். நம்முடைய மனசில் ஒரு சோலில் ஒரு டிசையர் இருக்கு, உலகத்தின் மக்களுக்கு வேற விதமான விருப்பம் இருக்குது. அந்த கப்பு வந்து அதில் இருக்கிற அந்த மதுவை எல்லாருக்கும் குடிக்க வச்சிட்டா. அதே போல் வேர்ல்டு கப்பு கிரிக்கெட் மேட்ச்சு ஜெர்மனியில் நடக்குது, அல்லது ஆஸ்திரேலியா மெல்போர்ன் இங்கே இடத்துல நடக்குன்னா ஒரு இடத்துல வேர்ல்டு கப்பு மேட்ச் அங்கே நடக்கும். எனக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியாது, ஆனால் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்போர்ட்ஸு வேர்ல்டு கப்புக்காக அங்கே ஸ்போர்ட்ஸ் நடக்குன்னா ஜெர்மனியில் நடக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அங்கே போவாங்க. அதாவது அவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸை பற்றி பைத்தியம். அவங்களுக்கு இந்த பைத்தியக்காரங்க எல்லாருமே அங்கே போவோம், ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் போவோம். அதனால ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் ஒவ்விதமாக அவங்க அவங்க ஹேரை டை பண்ணி கொள்வாங்களாம். சிலர் ப்ளூ கலரில் ஹேரை ட்ரை பண்ணிக்கலாம், சிலருக்கு ப்ரௌன் கலர். ஜெர்மனி வந்து அங்கே ப்ரௌன் கலர், டெர்னிட்டாடு வந்து ரெட் கலரில். இப்படி ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் அவங்க டை அடிச்சுக்கிட்டு அப்படி நிற்பாங்க. நிற்கும் பொழுது என்ன செய்யணும்? அவங்க அவங்க நாடு ஜெயிச்சுன்னா அவங்க கூச்சல் போடுவாங்க. இதமாக வேர்ல்டு கப்பு அந்த மேட்ச் நடக்குன்னா உலகம் முழுசும் அந்த இடத்துக்கு போயிடும். அந்த பைத்தியக்காரங்க எல்லாரும் அங்கே போய் சேருவாங்க. சேர்ந்த உடனே அவங்க நைட்டில் தங்குறதுக்கு ஹோட்டல்லாம் அங்கே ஃபுல்லாயிரும், ஆயிரக்கணக்கில் போவாங்க, லட்சக்கணக்கில் கூட போகலாம். அங்கே வந்து என்ன இருக்குன்னா ரெண்டே பாவம்தான் அங்கே இருக்கு. அப்படி போகிறாங்க அந்த விசிட்டர்ஸு. என்ன பாவம் இருக்குன்னா ஒன்று ஃபோர்னிகேஷன், ரெண்டாவது ட்ரங்கன்னஸ். அதனால வேசிகள் அங்கே நிறைய வருவாங்களாம், ஆயிரக்கணக்கில் வேசிகள் அந்த இடத்துக்கு வருவாங்களாம். இது நான் பேப்பர்ல படிச்சிருக்கிறேன். அந்த வேசிகள்லாம் அங்க வந்து அங்க வேசித்தனம் நடக்குமா? லிக்கர் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும், குடி அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதனால அந்த கப்பு யாருக்கு, அந்த கப்பு கிடைக்குது எந்த நாட்டுக்கு, அந்த கப்பு கிடைக்குது. அந்த விளையாட்டு வந்து அது சில மணி நேரங்கள் தான் இருக்கும், அது ஒரு 2 hours தான் இருக்கும். ஆனால் இவங்க சேர்றது வந்து அது பல நாட்டில இருந்து வந்தவங்க எல்லாம் பிளேன்ல வந்து இறங்கி அங்க வந்து பாவம் தான் அதிகமா இருக்கும். இந்த பாவிகள், பைத்தியம் பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பாவிகள் இவங்க எல்லாம் அங்க வந்து சேருவாங்க. அதை நேரடியா பார்க்கணும்னு வருவாங்க. அங்க வந்து என்ன சொன்ன, ஹோட்டல்ல தங்கி இந்த ஃபோனிகேஷன் அண்ட் ட்ரங்கனஸ்ல இருப்பாங்க. அந்த வேசி என்ன சொல்ல, தன்னுடைய வேசித்தனமாகிய மதுவை, வேசித்தனமும் இருக்குது ட்ரங்கன்னஸ் இருக்கு, ஃபால்ஸ் யூனியன், அதுக்கு பிறகு இந்த இன்சானிட்டி, பைத்தியம் பிடிச்ச நிலையில இருக்கு. உலகம் முழுசும் அப்படிதான் இருக்கு. ட்ரம்புக்கு வந்து வார் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதிக்கு வார் பைத்தியம். அதனால யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவர் ஒரு நாளும் சமாதானமா இருக்க மாட்டாரு. இப்படியாக ஜனங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரங்கன்னஸ்ல இருக்கிறாங்க. They are people thirsty for fornication and drunkenness. அதனால இந்த ஜனங்கள் எல்லாம் உலகம் இன்னைக்கு இப்படி மாறி இருக்கு. வெக்கம் கிடையாது, வாழ்க்கையில ஒழுங்கு இல்லாத மக்கள், தன்னிசம் போல ஜீவிப்பது. ஜாசபெல் அப்படி ஆகப்பட்டவள், என் ஊழியக்காரர் வேசித்தனம் பணம் விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிப்பதுக்கும் அவளுக்கு போதித்து அவளை அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அதனால நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளோட பிரச்சாரம் செய்தவர்களையும் மிகுந்த ஓத்திரத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளை நான் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆயிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியையின்படியே உங்களுக்கு பலன் அளிப்பேன். தேத்திராவிலே இந்த போதகத்தை கை கொள்ளாமலும், சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறியாமல் இருக்கிற உங்களுக்கு உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், நான் வரும் அளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவர் இன்னொரு குறிப்பை சொல்றார், அதான் கான்ட்ராஸ்ட். ஜெசபெல் உபதேசத்தில் இருக்கிறவங்க அவங்க ஃபோர்னிகேஷன் அண்ட் ட்ரங்கனஸ்ல இருக்கிறாங்க, ஆனா அந்த சாத்தான் அவங்க சாத்தானின் ஆழத்துல போயிட்டாங்க, ரொம்ப டீப்பா போயிட்டாங்க, ரொம்ப மோசமான நிலையில போயிட்டு உலகம் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், இப்படியாப்பட்ட பெண்ணு எவ்வளவு பயங்கரமான பொல்லாத பொண்ணா இருக்காள், இப்படி நான் நினைச்சு பார்க்கவே இல்லையே. இவள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தால வெறி கொண்டிருக்கிறாள், 6,80,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்காள். இந்த ஜெசபெல் எவ்வளவு மோசமானவா, அவன் மக அத்தாலியால் அதை விட மோசமானவள். அவள் அந்த விக்கிரகாரனை யூதா கோத்தத்துக்கு கொண்டு போயிட்டா, இப்படி ஒரு இது இருக்குதே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படும். நீ ஆச்சரியப்படாத, நான் உனக்கு சொல்லுகிறேன். அதில் அங்கே 7 தலைகள் 10 கொம்புகள், அந்த இஸ்ரி உட்கார்ந்துருக்கிற 7 மலைகள், அவங்க 7 ராஜாக்கள். அந்த 7 ராஜாக்கள் எதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இதை உங்களுக்கு இப்போ சொல்லக்கு அதுக்கு நேரம் கிடையாது. அந்த 10 கிங்ஸு, ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுக்கல், பிரிட்டன், ஸ்பெயின், இத்தாலி, இதெல்லாம் அந்த கிங்ஸா இருக்கிறாங்க. 10 கொம்புகளாக இருக்கிறது. 7 மலைகள், ஜூலியஸ் சீசர், அகஸ்ட சீசர், கிளாடிஸ் சீசர், வெஸ்பாசியன், டைட்டஸ், நீரோ, டெமிஷன், இது மாதிரி விதமான ராஜாக்களெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. அதனால வாடிகன் 7 மலைகள் மேல கட்டப்பட்டிருக்கு, 7 மலைகளை நிறுவி அது மேல கட்டப்பட்டிருக்கு. சின்சினாட்டி, அமெரிக்காவில் சின்சினாட்டி என்ற பட்டணமும் 7 மலைகள் மேல கட்டப்பட்டிருக்குது. ஆனால் அது பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடிக்கலை, இது வந்து பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கு. இங்கே நம்ம நாட்டிலையும் கூட ஒரு சாமிக்கு பேர் 7 மலையாம், அது 7 மலை மேலே இருக்குதான், அதான் 7 மலையாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து 7 மலைகள் மேல அந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்கு, ரோமாபுரி 7 மலைகள் மேல் கட்டப்பட்டிருக்கு. அதில் 10 கிங்ஸ் அது கீழே இருந்தாங்க, 7 சீசர்கள் அதில் தோன்றினார்கள், அதான் 7 தலைகளும் 10 கொம்புகளும். 21 தண்ணீர் மேலே அது வீற்றிருக்கிறது. பின்பு இந்த 10 ராஜாக்களும் என்ன செய்தார்கள் என்றால், அந்த வேசியை பகைத்து அவளை பாழு நிர்வாணமாக்கி அவள் மாம்சத்தை பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றக்கும் ஒரே இருதயம் உள்ளவளாய் தங்களுடைய ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுப்பதற்கு அவருடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட இஸ்ரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்று 17வது அதிகாரத்தில் அப்படி முடியுது. பின்பு அவளை சுட்டரித்து போடுவார்கள், அக்கினியினாலே சுட்டரித்து போடுவார்கள். ஜேசபெல் எப்படி முடிவு வந்ததோ அதே போல இந்த ஜேசபெல் இவளுக்கு முடிவு வரும். இப்பொழுது ஜனங்கள் வந்து பைத்தியத்தில் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் பைத்தியம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க அவ்வளவு செலவழிச்சு போய் அங்கே போய் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இந்த பாவிகள் எல்லாரும் தான் அங்கே போறாங்க. ஸ்போர்ட்ஸ் பார்க்க போறவங்க 99% பாவிகள், நல்ல மனுஷங்க பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் பைத்தியம் எல்லாமே போய் அந்த வேற நாட்டுக்கு போயிட்டு அங்கே வேசித்தனத்தையும் ட்ரங்கன்னஸ்லையும் இருக்கிறாங்க. அந்த கப்பு வந்து அந்த கப்பில் அவங்க பானம், வேர்ல்டு கப்பு, அந்த வேர்ல்டு கப்பு மேலே பைத்தியம் ஏற்படுகிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் நமக்கு டிசையர் தாகம் ஏற்படுகிறது. ஆமீன். சங்கீதம் 42:1-2 வாசிக்கலாம்.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது.
இதோ நம்ம வந்து இவ்விதமான தாகத்துல இருக்கும். There are people thirsty for God. தேவன் மேலே நமக்கு தேர்ஸ்ட் இருக்கு. மான் எப்படி அந்த நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நம்ம இன்னைக்கு தேவன் மேலே தாகமா இருக்கும். Thirsty for God. அதனால ஒரு மனுஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும் தான், உலகத்தின் பொருட்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. ஏன்னா உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்திலையும் வேதனை இருக்கு, எதை எடுத்தாலும் வேதனை உண்டு. குழந்தை இல்லையே இல்லைன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பாடுபடுறாங்க. அந்த பிள்ளைகள் கலட்டாக பண்ணுது, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளானா கீழ்படியாது. எல்லாருக்கும் அப்படி இல்லை, அநேகருக்கும் அப்படிதான். எதை நீங்கனாலும், பணம் வந்தால் பணம் வந்து உங்களுக்கு வேதனையை கொடுக்கும். எது வந்தாலும், இந்த வீடு சொத்து சுகம் எதுனாலும் மனுஷனுக்கு திருப்தி தராது, ஒண்ணுமே திருப்தி தராது. ஏன்னா அதுல எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு. எல்லா உலகப்பரமான ஆசீர்வாதத்திலும் பிரச்சனை இருக்கு. ஆனா தேவனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறோம், ஐ வில் பி வித் யூன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய இதயத்தில் அவர் வாசமாயிருக்கிறார். நான் மெசேஜில் இருக்கேன், வார்த்தை எனக்குள்ள இருக்குது, நான் தினமும் ஜெபம் பண்ணுகிறேன், நான் தேவனோடு ஐக்கியப்படுகிறேன், நான் ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்கிறேன், ஆவிக்குரிய பரமாக இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்ஷனில் வந்திருக்கிறேன், 5th ஸ்டேஜ் வந்திருக்கிறேன். இந்த ஸ்டேஜை தாண்டது ரொம்ப கஷ்டம், இந்த 5வது ஸ்டேஜை தாண்டது கஷ்டம், மீதி 4 ஸ்டேஜ் வந்துடலாம். 5வது ஸ்டேஜை நீங்கள் தாண்டுறது கஷ்டம். 5வது ஸ்டேஜ் தாண்டும் பொழுது நீங்கள் ரேச்சரில் போயிருக்கீங்க. இது ரொம்ப கடினமான பாதை, நீங்கள் இதில் தாண்டுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும், வேற எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. எத்தனை வீடை கட்டி நீங்க வாடகை கூட்டாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எத்தனை கார் வாங்கினாலும், நீங்க பெரிய கார் சொகுசு கார் வாங்கினாலும் உங்களுக்கு அது திருப்தி தராது. இந்த வார்த்தை தான் திருப்தி தரும். ஹல்லேலூயா. அது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது மத்தியில நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹல்லேலூயா. இந்த தேவன் இல்லாதபடி நமக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. அதான் தாவீது சொல்ற, மான்கள் நீரோடை வாஞ்சி துக்கதோ. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே. ஐ அம் தர்ஸ்டி ஃபார் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. ஒரு நாள்ல இந்த மோசே வந்தான், பார்வோனின் குமார்த்தின் நெக்ஸ்ட் பேரோ அவன் தான். பேரோ தான் அன்னைக்கு வந்து வல்லரசு, உலகத்தின் செல்வம் அங்கதான் இருக்குது, அங்க எல்லா பாவ சந்தோஷங்களும் இருக்கிறது, அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அவன் என்ன செய்தான் என்றால், எபிரேயர் 14:24 வாசிக்க என்ன வாசிக்கும், பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுப்பியதை தெரிந்து கொண்டான். எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டான், எகிப்தை அவன் விட்டான். என்ன இதுல தான் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு, அது என்ன எவ்வளவு தந்தாலும் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு, அது பிறகு வேதனையை கொண்டு வரும். அந்த அநித்தியமான பாவம், அந்த பாவம் செய்யும் பொழுது சந்தோஷமா இருக்கும், செஞ்ச பிறகு வேதனை கொடுக்கும். அதனால அதெல்லாமே சாட்டிஸ்பேக்ஷனை தராது. அதெல்லாம் நமக்கு தேவை, பணம் தேவை, வீடு தேவை, கார் தேவை, எல்லாம் தேவை தான். ஒருத்தன் கார் வாங்கிட்டால நான் சர்ச்சுக்கு வரல கார் வாங்கிட்டேங்கிறான், நான் நல்லா தானே இருக்கேன், அப்ப கடவுள் இல்லைங்கிறான். எல்லாத்துக்கும் ஞாய தீர்ப்பு நாளில் பதில் சொல்லணும். கார் வாங்கினது அவனுக்கு பெருசா தெரியுது, நமக்கு கார் வந்து தேஞ்சி போறது, அது வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது, அது வந்து அழிஞ்சு போறது, அது வர வர வேலையை இறங்கிட்டு போகும். அந்த கார் என்ன பெரிய காரியமா? எதை குறிச்சும் பெருமை பாராட்ட முடியாது, எதுவும் நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தராது. தேவன் மாத்திரம்தான் சாட்டிஸ்பேக்ஷன் தர முடியும், அவர் வார்த்தை தான் சாட்டிஸ்பேக்ஷன் தர முடியும். இங்க வந்தாதான் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன், இங்க வந்தாதான் நிம்மதி, இதுக்கு அங்க நிம்மதி கிடையாது. எல்லாமே வேதனை, எல்லாமே வித்தியாசமாயிருக்கும், உலகமே வித்தியாசமாயிருக்கும். அதனால்தான் மோசை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு அவன் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்தான். ஏன்னா அதெல்லாம் சாட்டிஸ்பேக்ஷன் தர, அதான் நெருத்து பார்க்கிறான். இந்த எகிப்தின் பொக்கிஷம், எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்கள், அந்த பதவி, நெக்ஸ்ட் பேரோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங், குப்பை. அதனாலதான் பவுல் சொல்றான், எல்லாத்தையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எல்லாம் குப்பை நஷ்டம், ஆனா இந்த மெசேஜ் அத ஹவர்ல நம்ம இருப்பது தான் நமக்கு ஆத்மாவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தருகிறது. ஹல்லேலூயா. டூ பாபிலோன்ஸ், ஒன்னு நேச்சுரல் பாபிலோன், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் பாபிலோன், மிஸ்ட்ரி பாபிலோன். வெளிப்படுத்தல் 17:9-10 நம்ம அந்த ஏழு தலைகள், அந்த ஏழு ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏழு தலைகள் மேல கட்டப்பட்டது, ஏழு மலைகள் மேல கட்டப்பட்டது. ஃபால்ஸ் யூனியன், அவளோடு கூட எல்லாரும் ஃபால்ஸ் யூனியன் வச்சிருக்கிறாங்க. அதான் ஃபோர்னிகேஷன். அவள் வந்து ரிபெல்லியன் டு த ரிவீல்ட் வேர்டு. சாபனங்கள் எல்லாமே வார்த்தைக்கு விரோதமானது. இன்னைக்கு லவோடிஷியன் ஏஜில் இருக்கிறோம். லவோடிஷியன் ஏஜ்னா பீப்புள்ஸ் ரைட்னு அர்த்தம். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, நான் ஏன் இஷ்டப்படி போவேன், நீங்க எப்படி என்ன பாஸ்டர் எப்படி சொல்றது, அதான் லவோடிஷியன் ஸ்பிரிட். ஒன்னும் செய்ய முடியாது, உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, உன் சொந்த வழியில போனா அதனுடைய வழி மரண வழி. ஜீவ பாதை வந்து நம்ம ஜீவனுக்கு கொண்டு செல்லும். சொந்த வழியில போறதுக்கு ரைட் இருக்கு. எல்லாமே பிள்ளைகள் அன்னைக்கு கீழ்படியாது, நிறைய பிள்ளைகள் கீழ்படியாது. அதனால்தான் வாலிப வயது அடையும் பொழுது கீழ்படிய மாட்டாங்க, அவன் சொந்த வழியில போவோம். அவன் முடிவு மரண வழிகள். பீப்புள்ஸ் ரைட், லவோடிஷன் ஸ்பிரிட். லவோதிக்கா சபை விட்டு வெளியே வந்தாலும் உனக்குள்ள இருக்கிறது லவோதிக்கையாவின் ஆவிதான் இருக்கு. நீ உன் இஷ்டமா போகும் பொழுது, அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துல போகும்பொழுது அது லவோடிஷியன் ஸ்பிரிட், லவோதிக்கா சபையின் ஆவி. நமக்கு வந்து கிறிஸ்துவின் ஆவி ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால உலகம் எல்லாமே அவிதமாய் இருக்கும் பொழுது, இன்னைக்கு செல்போன் வந்து, லேப்டாப், கம்ப்யூட்டர், இதெல்லாம் வந்து அதை மிகப்படுத்துது. மனுஷன் சொந்த வழியில போவதுக்கு அதெல்லாம் வந்து அவனை வழி நடத்துது. இவ்விதமாக நம்ம உலகத்துல ஜீவிக்கும் பொழுது இந்த ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், ஏழாம் சபையின் தூதனை அனுப்பியிருக்கிறார். சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் சந்ததி வேறும், பிரகாசமுள்ள வடிவின் வழி நட்சத்திரமாய் இருக்கிறேன், ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பவனாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஏஞ்சலை அனுப்பியிருக்கிறார். அந்த ஏஞ்சல் ஒரு மெசேஜை கொண்டு வந்திருக்கிறார், மனவாட்டி என்னச்சா அதைத்தான் நம்ம சொல்லுகிறோம். நமக்கு இதுல தேர்ஸ் இருக்குது. தேர்ஸ் இருக்கும் பொழுது நீங்க இலவசமா அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேர்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனை தரும், உங்களுக்கு திருப்தியை தரும். ஏழாம் தூதன் A key was given under the seventh seal to bring a new birth. நமக்கு இன்னைக்கு ஏழாம் முத்திரையானது நியூ பேர்த்தை கொண்டு வந்திருக்கிறது. நம்ம வந்து டைமென்ஷனல் பிரிஷனில் இருக்கிறோம் இப்பொழுது. டைமென்ஷனல் பிரிஷன், டைமென்ஷனாக மூணு பரிமாணம், ஏழு பரிமாணம் இருக்குது. மூணு பரிமாணத்துக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறோம், லைட் மேட்டர் டைம். அதனால் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம அடப்பட்டு கிடக்கிறோம். இது ஒரு பிரிஷனாக இருக்கிறது. காலம் என்கிறதுக்குள்ள அடப்பட்டு கிடக்கும். ஒரு நாளில் இதுல இருந்து ஆண்டவர் நம்ம லூஸ் பண்ணி நம்மளை எட்டர்னிட்டி கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அதுக்குதான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். பாட்டம்லெஸ் பிட் திறந்திருக்கிறது, செவன்த் ஹெவனும் ஓப்பன் ஆகியிருக்கிறது. இதை மனுஷகுமாருடைய ஊழியம் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் பாதாளமும் ஓப்பன் ஆகியிருக்கிறது. அது நாலாம் பரிமாணத்தின் மூலமாக ஜனங்களுடைய இதயத்தில் வந்து அவங்களுக்கு இன்சானிட்டியை கொண்டு வருது, அவங்களுக்கு ஃபோனிகேஷன் அண்ட் ட்ரங்கர்னஸை கொண்டு வருகிறது. ஆனால் நமக்கு வந்து தேர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையில தான் திருப்தியாக இருக்க முடியும். வேற எந்த காரியங்களும் நம்ம திருப்தி செய்ய முடியாது. நம்ம அவரை நேசிக்கிறோம். எத்தனை பேர் அவரை நேசிக்கிறோம்? இந்த கடைசி காலத்தில் அவரை நேசிக்கிற மக்களுக்காக ஆண்டவர் ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் தமிழத்தில் அன்பு குருளுக்காக அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கார். அவரை நேசிக்காதவங்க, வார்த்தையை நேசிக்காங்க, மனம் போல போகிறதுக்கு நிறைய வழி இருக்கிறது. ஆன்லைன் மூலமாக பார்த்து பார்த்து போகலாம், அதில் பார்க்கலாம், அதை அப்படியே செய்வாங்க. சர்ச்சுக்கு வராமல் கூட இதை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்து ஏன் வார்த்தையை கேட்கணும்? வீட்டில் உட்காந்து செல்ஃபோனில் பார்த்து கண்ட காட்சிகளெல்லாம் பார்க்கலாம். அது அவங்களுக்கு திருப்தி தராது, அவங்களுக்கு அது மரணத்தை கொண்டு வரும். ஆனால் நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜை நம்ம கேட்குறோம், மிஸ்ட்ரீஸ் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாளில் அது அழியும், சாம்பலாக மாறும். நம்ம அதன் மேல் நடப்போம்னு சொல்லியிருக்கு மல்கியா 4:2.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதன் செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள்.
என்னுடைய வார்த்தை மாறாதது. நான் இதை செய்யும் நாளிலே உங்கள் உள்ளங்காலின் கீழே அவர்கள் சாம்பலாக இருப்பார்கள். வார்த்தையை புறக்கணிச்ச எல்லாருமே, இந்த செவன் சீல் மெசேஜ புறக்கணிச்ச எல்லாருமே சாம்பலாய் இருப்பார்கள். வார்த்தையின் மேல யாருக்கு தாகம் இல்லையோ, யாருக்கு விருப்பம் இல்லையோ, வார்த்தைக்கு அடங்கி ஜீவிக்க மனசு இல்லாதவர்கள் எல்லாருமே சாம்பலாய் இருப்பார்கள். அவங்க அந்த சாம்பலின் மேல் நம்ம நடப்போம்னு பைபிள போட்டு, நீங்கள் வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளை போல இருப்பார். 1000 வருஷ வரசாட்சியில நம்ம வந்து ஆரோக்கியத்தோடு இருப்போம். நம்முடைய வாலிப வயதில் இருந்ததை காட்டிலும் அதிக ஆரோக்கியமாயிருப்போம். நீங்க வாலிபத்தில் அழகா இருந்திருப்பீங்க, ஸ்ட்ரென்தா இருந்திருப்பீங்க, அதை விட அதிகமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு, யோபு 33 சொல்லியிருக்கு, நமக்கு வாழ வயது நாள் திரும்பி வரும். நம்ம வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளை போல அங்க வளருவோம். நம்ம இதை செய்ய நாளிலே துன்மார்க்கர் உங்கள் உள்ளங்காலின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்வது. எப்பொழுது எப்படியாப்பட்ட நேரத்தில் தி இஸ் ஹார்வெஸ்ட் டைம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம இப்பொழுது அறுவடை நேரத்தில் வந்திருக்கிறோம். இதோ முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவேறி கொண்டிருக்கு. ரெண்டு பெண்கள், இதை எலியாவின் நாட்களில் ரெண்டு பெண்கள் இருந்தார். ஒரு பெண்ணுக்கு அழிவு, இன்னொரு பெண்ணுக்கு மகிமை. அதே போல நம்ம மகிமை அடைவோம். ஜாசபல், இதோ அவள் வந்து சுட்டரிக்கப்படுவாள். சுட்டரிக்கப்படுவதே அவளுடைய முடிவு. அவள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவன் வல்லமை உள்ளவர் என்று இவ்விதமாக பைபிள் எழுதியிருக்கிறது. வானம் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதனால் நம்ம எல்லாரும் கத்திரிக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். எல்லாரும் சோத்திரங்களை ஏறெடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மான்கள் நீரோடை அஞ்சி தது போல மாத்திரம் என்றி எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, மானானது நீரோடைகளை மாஞ்சித்து கதறது போல எங்கள் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கு. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வாயன்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொன்னோனமாக இந்த நேரத்தில் எங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கிறது. அதன் மேல நாங்கள் தாகமாயிருக்கிறோம். உலகம் ஆண்டவரே இன்சானிட்டியில் இருக்கிறது. அது ஃபோர்னிகேஷன் அண்ட் ட்ரங்கன்னஸ்ல இருக்கிறது. நல்ல பரிமாணத்தின் மூலமாக ஜனங்கள் ஆண்டவரே இதோ பிசாசின் ஆவினாலே பீடிக்கப்பட்டு அவங்க இன்சேன் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஜனங்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார். உலகம் இன்னைக்கு அவ்விதமாக இருக்கிறது. அழிவை நோக்கி போய்கொண்டு இது ஹார்வெஸ்ட் சீசனாக இருக்கிறது. வித்து களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டிய நேரம். எங்களுக்கு இவ்விதமான ஒரு டிசையர் தந்திருக்கிறீர். அது நிமித்தமாக நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். அதிக தூரம் பிரயாணம் பண்ணி உம்முடைய பிள்ளைகள் வந்து வார்த்தையை கேட்கிறார்கள். எங்களுக்கு அந்த விதமான டிசையர் தந்திருக்கிறீர். இப்பொழுது பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டிய நேரம். இது ஃபிஃப்த் ஸ்டேஜாக இருக்கிறது. இந்த ஸ்டேஜை நாங்கள் கடக்க வேண்டும். இது எங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு நேரமாக இருக்கிறது. இதில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பேக் ஸ்லைடிங் ஆகக்கூடாது. எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. நாங்கள் இன்னும் அதிக தாகமுள்ளவர்களாக மாற்றுவீராக. எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். வேற எந்த காரியங்களும் தர சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. மோசேக்கு எந்த காரியங்களும் திருப்தி தரவில்லை. அவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனாலும் அது எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு அவன் தேவனை பற்றி கொண்டான், தேவனை ஃபாலோ பண்ணான், அக்னி சம்பத்தை ஃபாலோ பண்ணான். இப்பொழுது நாங்கள் அக்னி சம்பத்தையும் மேக சம்பத்தை கீழே வந்திருக்கிறோம். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அது அந்த ராஜ்யம் எங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் வழி நடத்துவதற்காக சோத்திரம். கடைசி மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ண உதவிச்சு. வெளிச்சத்தை விட்டு விலகாதபடி வெளிச்சத்தை பின்தொடர நீர் கிருபத்தார். நீ மேகத்திலே வந்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரே பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணத்துக்கு வழி நடத்துகிறீர். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண உதவி செய்கிறீர். பைபிளில் இருக்கிற மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறீர். எங்களுடைய கேரக்டர், எங்களுடைய நேம், எல்லாத்தையும் நீ ரிவீல் பண்ணியிருக்கிறீர். எங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை நீ ரிவீல் பண்ணியிருக்கிறீர். எங்களுடைய ஸ்தானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உதவிச்சு. வார்த்தையை விடாதபடி பற்றி கொள்ள இயேசுவே கிருபத்தார். இப்பொழுது இந்த கேட்டதான செய்தி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, அவங்களுடைய பிள்ளையுடைய பிரேரிக்கஸ் எல்லாத்துக்கும் நீர் ஆண்டவர் பதில் அளிப்பீராக. ஆண்டவரோட வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், நாளை தன்னுடையளுக்காக கவலைப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுடைய கவலைகள், பாரங்கள், எங்களுடைய பயம், என்னுடைய அவிசுவாசம் எல்லாத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடும். சந்தோஷத்தினாலும் சமாதத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்புவீராக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்திருந்து காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலின் 563 563 பூமி நற்கந்தம் வீசும் சோலையா எனும் நற்கந்தம் வீசும் சோலையா எனும் நீர் போதும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசு நாதத்தின் சென்றேகி மோட்சம் நாடுவேன். என்னில் சொல்லும் பீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ஆர்மேகம் மேலே மோதும் பல்லவெங்கிலும் காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். கற்றவர்கள் தாங்க தைரியம் கொள்ளுவே. பின் செல்வேனே, பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்வே. நாள்தோறும் இயேசு நாதர் கிட்டே சேருவேன். மேடானாலும் ஆடானாலும் பின்னே செல்வே. இவர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். நீங்கள் தாசரோடு சேர்ந்து வாழ்வீர். பின் செல்வேனே, பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்வேன். இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவே. இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை. இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவே. இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை.
உள்ள அன்போ என்னில் போகுதே. எங்களை நேசுகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரின் நாளிலும் நாங்கள் காலை தினத்திலே கர்த்தா காலை நேரத்திலே கர்த்தாவே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை நீ ஒருமுகமாக கூட்டி சேர்த்து கர்த்தாவே இப்பொண்டுமாய் நம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீ போஷித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே எங்களை போஷித்திருக்கிற வெளிப்பாட்டினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. இந்த வெளிப்பாட்டை நாங்கள் உணரும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகத்திலே கர்த்தாவே எவ்வளவு ஜனங்கள் இருந்தும் எங்களை நீ கர்த்தாவே உலக தோட்டத்துக்கு முன்பாக உம்முடைய மனவாட்டியாக தெரிந்து கொண்டு இந்த சத்தியத்துக்குள்ளாக எங்களை கூட்டி சேர்த்து கர்த்தாவே இந்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு நீ ரெண்டரே திறந்து காண்பித்து கர்த்தாவே எங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை உணரும்படியாக நீ கிருபை செய்திருக்கிறீர். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீ அனுதினமும் பேசுகிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தம்மை ஆசீர்வதித்தலும். இந்த அந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயமாக பலகிலது எழுதப்பட அன்றைக்கு ஒவ்வொருக்கும் நீ தம்மை கிருபை தருவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான நன்மையினால நிறைத்தரலும் கர்த்தாவே. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்கை ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறீர். என்ன காரணம், என்ன எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோமோ, என்ன விண்ணப்பத்தோடு நாங்கள் வந்தோம், அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே தொடர்ந்து நடக்கவிருக்கிற அந்த வாலிபர் ஐக்கியம் மற்றும் சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் மாலை ஆராதனையை நீ தாமே விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய பிரசன்ன வழிநடத்தல் எல்லா ஆராதனையிலும் காணப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு சபை கூடி வந்து ஆராதனை செய்ய ஒவ்வொருவரும் உதவி செய்வீராக. தடைப்பட்டு பண்ண ஒவ்வொரு சந்தித்தலும் எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். We give all the glory to Jesus and tell of His wonderful love. Mahimayavam avarukke purusesuvukke seluthuvome. Mahimayavam avarukke engendru avarukke. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.